வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வபலமுள்ள தேவனாய் கர்த்தாவே, பரிசுத்தம் இறக்கமுள்ள நல்ல பிதாவே, உம்மை சோதரிக்கிறோம். இந்த மாலை வேளையில் நாங்கள் மறுபடியும் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். இதோ மனுஷருடைய மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்று எழுதியிருக்கிற வண்ணமாக, எங்கள் மத்தியிலே உம்முடைய வாசஸ்தலம் இருக்கிறது, நீர் எங்கள் தேவனாய் இருக்கிறீர், நாங்கள் உம்முடைய ஜனங்களாய் இருக்கிறோம். உலகத்திலிருந்து எங்களை நீர் தாமே பிரித்து கொண்டிருக்கிறீர், உமக்காக பிரித்து கொண்டிருக்கிறீர், வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ணும்படியாக எங்களை வைத்திருக்கிறீர். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எங்களுக்குள் இருக்கிற கர்த்தர் பெரியவராய் இருப்பதற்காக சோற்றும். அதனாலே சாத்தான் எங்களை மேற்கொள்ள முடியாது. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொன்னோனமாக, ஆண்டவரே, எங்களோடு கூட ஆயிரம் ஆயிரமான தேவதூதர்கள் இருக்கிறார்கள். பலமுள்ள தூதனாகிய கிறிஸ்து எங்களோடு கூட இருப்பதற்காக சோற்றும். அதனால் உலகம் எங்களை மேற்கொள்ள முடியாது. கர்த்தாவே, நாங்கள் அந்த சிமியோனை போல இந்த உலகத்திலே காத்திருக்கிறோம். அந்த சிமியோன் ஓல்ட் ஏஜ் ஆகிவிட்டது. கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மறிக்க மாட்டாய் என்று பரிசுத்தாவினாலே அவனுக்கு சொல்லப்பட்டது. அந்த கிறிஸ்துவை காணும்படியாக காத்திருந்தான், கிறிஸ்துவை கண்டான். அதே போல நீர் மகிமையிலே வெளிப்படுவதை காண விரும்புகிறோம். நாங்கள் ஓல்ட் ஏஜ் அடைய விரும்பவில்லை, அதற்கு முன்னதாக உம்மை காண விரும்புகிறோம். ஆமீன். கர்த்தராகிய இயேசுவே வாரு. இங்கே அன்றே போதிக்கப்படுகிற வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளை அந்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கட்டும். எங்களுக்கு கிரேட்டஸ்ட் ப்ராமிஸ் கொடுத்திருக்கிறீர், கண்ணிமை பொழுதிலே நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீர்கள், ஆகாயத்திலே நீங்கள் கிறிஸ்துவை சந்திப்பீர்கள் என்று இவ்விதமான கிரேட்டஸ்ட் ப்ராமிஸ் கொடுத்திருக்கிறீர். அந்த ப்ராமிஸ் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். அந்த நாள் சீக்கிரமாய் வரட்டும். அது வரைக்கும் நாங்கள் இந்த உலகத்திலே உம்முடைய வார்த்தையை நம்பி ஜீவிக்க, உம்முடைய வார்த்தையை சார்ந்து ஜீவிக்க உதவி செய்யும். எங்களுக்கு அநேக தேவைகள் உண்டு. மனுஷனால் அதை பூர்த்தி செய்ய முடியாது. நீர் ஒருவர் மாத்திரமே அதை செய்ய முடியும். உம்மையே நம்பியிருக்கும் பொழுது நாங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை. ஏற்ற வேளையிலே நீர்தாமே எல்லாவற்றையும் நீர் அதீனத்தின் வேளையிலே நேர்த்தியாக செய்கிற தேவனாயிருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையை நாங்கள் டோட்டல் டெடிக்கேஷன் பண்ணுகிறோம், முற்றிலுமாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை எங்களுக்கு தருவீராக. இந்த உலகத்தில் எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக நீர் மாற்றுவீராக. தடைகளை நீர் அப்புறப்படுத்தும். நாங்கள் கேட்கிற செய்தியானது இந்த வெளிப்பாடு பாதாளத்தின் வாசல்களை நாங்கள் மேற்கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு அன்றே பலத்தை தரட்டும். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லியிருக்கிறீர். பாதாளத்தின் வாசல்கள் எங்களுக்கு விரோதமாக இருக்கிறது, ஆனாலும் அது எங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று அறிந்திருக்கிறோம். பிசாசு மங்கின நிற குதிரையிலே பிரயாணம் செய்கிறான். அவன் எல்லா பவரையும் அவன் ஒன்று சேர்த்திருக்கிறான். ஆனாலும் எங்களுக்கு நீர் ஈகில் அனைட்டிங் தருகிறேன். சத்ரு வெள்ளம் போல வரும் பொழுது அவனுக்கு விரோதமாக நீர் கொடியேற்றுகிறீர். யு ரைஸ் அ ஸ்டாண்டர்ட் அகைன்ஸ்ட் இட். கர்த்தாவே, எங்களுக்கு ஈகிள் பேனரை கொடுத்துருக்கிறீர். நாங்கள் அந்த பேனர் கீழே இருக்கும் பொழுது சத்ரு எங்களை ஒன்று செய்ய முடியாது, பேல் கார்ட்ஸ் எங்களை ஜெயிக்க முடியாது. இவ்விதமாக எங்களை நீர் உலகத்திலே வைத்திருப்பதற்காக சோத்திரம். மூத்திரைகளை திறந்து தேவரசத்தை வெளிப்படுத்திருக்கிறேன். சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி மறுபடியும் வந்திருக்கிறது. கர்த்தாவே, இந்த ஊழியமானது, இந்த மினிஸ்ட்ரி, இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு எங்களுக்கு எல்லா விதமான பிளஸ்ஸிங்கையும் கொண்டு வரட்டும். நீ சிருஷ்டிகர்த்தராயிருக்கிறீர், மீட்பராயிருக்கிறீர், நீர் எங்களுடைய பரிகாரியாக இருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையிலே நீர் உம்மை வெளிப்படுத்துவீராக. நீர் பரிகாரி என்பதை வெளிப்படுத்தும். நீர் யெகோவாயிரே என்பதை வெளிப்படுத்தும். நாங்கள் அதை எங்கள் அனுபவத்திலே பெறத்தக்கதாக உதவி செய்யும். உமக்கும் எங்களுக்கு ஒரு டைரக்ட் கனெக்ஷனை தருவீராக. ஆண்டவர், உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கான்ஸ்டண்டாக தரித்திருக்க உதவி செய்யும். ஆண்டவர், நீர்தாமே இப்பொழுதும் எங்களுக்கு தேவையான வார்த்தையை வெளிப்படுத்துவீராக. இந்த நேரத்தில் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் எங்களுக்கு வெளிப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவர், உம்முடைய சிந்தையை எங்களுக்கு வெளிப்படுத்தும். அடியேனை மறைத்து நீர் பேசுவீராக. முழங்கால் போயிடுகிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசுவதியும் இன்னும் தாமைத்து கொண்டுகிற உம்முடைய பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பீராக. இங்கே காத்திருக்கிற நேரங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நேரமாக இருக்கட்டும். நல்ல போதகராகிய நீர் தாமே எங்களோடு கூட பேசுவீராக. மரியாளோடு கூட நீர் பேசினீர். அவள் உம்முடைய பாதத்திலே காத்திருந்து கற்றுக்கொண்டாள். நீர் ஆண்டவரே நல்ல போதகராக இருக்கிறீன். இந்த மாலை நேரத்தில் எங்களோடு கூட பேசுவீராக. எம்மாவூர் சீசலோடு கூட மாலை நேரத்தில் பேசின தேவன், அப்பத்தை பெற்று ஆசீர்வதித்த கர்த்தர், இப்பொழுது உம்முடைய வார்த்தையை நீர் பெற்று ஆசீர்வதித்து எங்களுக்கு தருவீராக. மனுஷகுமாண்டே மாறாத சரீர வார்த்தையினாலே நாங்கள் போஷிக்கப்பட கிருபத்தார் பலத்தை பெறத்தக்கதாக உதவி செய்வீராக. வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சாத்தானுடைய கிரிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கட்டுகிறோம். கர்த்தாவே, எங்கள் மத்திலே நீர் அசைபாடும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை நேரத்தில் நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேதவசனம் ஆதியாகமம் 9:20 வாசிக்கலாம். ஆதியாகமம் 9:20. ஜெனிசிஸ் சாப்டர்ஸ் 9:20.
நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். அப்பொழுது சேமும் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோல் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து விழித்த போது தன் இளையகுமாரன் தனக்கு செய்ததை அறிந்து கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரத்தில் அடிமைகளுக்கு அடிமையா இருப்பான் என்றார்.
சரி, போதும். இந்த வசனங்களிலிருந்து உங்களுக்கு கொடுக்க போற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், How did the serpent seed come after the flood? How did the serpent seed come after the flood? ஜலப்பிரளயத்துக்கு பின்பு எப்படி சர்ப்பத்தின் வித்து வந்தது? சர்ப்பத்தின் வித்து ஜலப்பிரளயத்துக்கு பின்பு எப்படி வந்தது என்ற தலைப்பிலே உங்களுக்கு செய்தியை கொடுக்குறேன். இந்த மெசேஜ் நான் உங்களுக்கு என்னுடைய பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிறேன். அதனாலும் இப்பொழுது இதை வந்து ஸ்பெஷலாக சொல்ல விரும்புகிறேன், இதை தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். இருந்தாலும் இந்த மெசேஜ் வந்து ரொம்ப ஓப்பனாக டாக் பண்ண முடியாது. இதை சொல்ல வேண்டிய விதமாகத்தான் சொல்ல வேண்டும். நீங்கள் அதை ஆவியில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இது ஒரு முக்கியமான சத்தியமா? முக்கியமான சத்தியம்தான். அந்த கண்டினியூ இதை தெரியலன்னா நமக்கு ஒரு பைபிளில் ஒரு கண்டினியூஷன் கிடைக்காது, ஒரு தொடர்ச்சி கிடைக்காது. இது அநேகருடைய கேள்வி. இதுதான் சர்ப்பத்தின் வித்து ஜலப்பிரளயத்துக்கு பின்னால் எப்படி வந்தது? மேங்களூர்லேருந்து ஒரு பாஸ்டர் ரொம்ப நாளைக்கு முன்னால் என்கிட்ட கேட்டார். அவர் மெசேஜில் பாஸ்டராக இருக்கிறார். அவர் என்கிட்ட போன் மூலமாக கேட்டார், எப்படி இந்த சர்ப்பத்தின் வித்து ஜலப்பிரளயத்துக்கு பின்னால் அது வந்தது? ஜலப்பிரளயத்துக்கு பின்பு அது வரக்கூடாத, அது எப்படி வந்தது? அந்த கண்டினியூவேஷன் எப்படி இருக்கிறது என்று கேட்கும் பொழுது அவருக்கு நான் பதில் சொன்னேன். சில போதகர்கள் கூட இதை அறிய வேண்டியதாக இருக்கிறது. உங்களில் நிறைய பேருக்கு இதனுடைய ரகசியம் உங்களுக்கு தெரியும், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனாலும் தெரிஞ்சாலும் நமக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அநேகருக்கு இது ஒரு க்வெஸ்சனாக இருப்பதனாலே, இது தெரிய வேண்டிய அவசியமாக இருப்பதனாலே இன்றைய தினத்திலே நான் இவ்வித மன தலைப்பிலே உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன். How did the serpent seed come after the flood? ஜலப்பிரளயத்துக்கு பின்பு எப்படி சர்ப்பத்தின் வித்து வந்தது? அது பைபிளில் எழுதியிருக்கிறது, ஆனாலும் அது கொஞ்சம் மறைச்சி எழுதப்பட்டிருக்கு. அதை டைரக்டு டாக்கிங் இல்லை, அது பிரதர் பென்காமும் டைரக்டாக சொல்லாதபடி கொஞ்சம் குறிப்பாக சொல்லியிருக்கிறார். ஆனாலும் நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. சர்ப்பத்தின் வித்து, அது சர்ப்பத்தின் மூலமாக அங்கே வந்தது. அதனாலே காயின் பிறந்தான் என்று உங்களுக்கு நல்லாக தெரியும். பொல்லாங்க நாள் உண்டாயிருந்து தன் சகோதரனை பகைத்த காயினை போல் இருக்க வேண்டாம். அல்ல, காயின் சர்ப்பத்தின் வித்தாக இருக்கிறார், ஆபேல் இஸ்ரியின் வித்தாக இருக்கிறார். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். ஆதியாகமம் 3:15
உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார்
உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் யாரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார்னா சர்ப்பத்தை பார்த்து சொல்லுகிறார் சர்ப்பம் இப்பொழுது மனுஷனை போல ஒரு மிருகமாக இருக்கிறது மிஸ்ஸிங் லிங்க் பிட்வீன் ஆடம் அண்ட் சிம்பன்சி மனுஷ குரங்குக்கும் மனுஷனுக்கும் மத்தியில் இருந்த ஒரு மிஸ்ஸிங் லிங்க் காணாமல் போன அந்த அந்த கண்ணி அந்த மிஸ்ஸிங் லிங்க் என்னன்னா அங்கே சர்ப்பமாக இருக்கிறது அது ஆதாமை போல அழகாக இருந்தது மனுஷ ரூபமாக இருந்தது பேசக்கூடியதாக இருந்தது ஆதாமுக்கு ஒரு ஹெல்பராக சர்வெண்ட் போல இருந்தது ஆனால் அது வந்து மிருக இனத்தை சேர்ந்தது மனுஷ இனத்தை சேர்ந்ததல்ல இந்த அதுதான் சர்ப்பம் சர்பன்ட் இந்த சர்பன்ட்டை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் உனக்கு ஒரு வித்து இருக்கிறது இஸ்ரிக்கு ஒரு வித்து இருக்கிறது உனக்கும் உன் வித்துக்கும் அவள் உனக்கும் இஸ்ரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன்னுடைய தலையை நசுக்குவார் நீ அவருடைய குதிங்காலை கடிப்பாய் இதுதான் முதலாவது தீர்க்க தரிசனம் And I will put enmity between thee and the woman and between thy seed and her seed. சர்ப்பத்தின் வித்து thy seed and her seed நான் இஸ்ரீன் வித்து ஏவாளின் வித்து It shall bruise thy head and thou shall bruise his heel. இதை ஒரே வசனத்தில் ரெண்டு ப்ராபஸி இருக்கிறது ஒரு ப்ராபஸி வந்து உடனடியாக நிறைவேறுகிறது அடுத்த ப்ராபஸி வந்து 4000 வருஷத்துக்கு பிறகு நிறைவேறுகிறது ஒரே வசனத்தில் ரெண்டு பார்ட் இருக்கிறது உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் உன்னுடைய வித்து சர்ப்பத்தின் வித்து இதை ஏவாளை பார்த்து சொன்னார் நீங்கள் எடுத்துடக்கூடாது இதை சர்ப்பத்தை பார்த்து சொல்கிறார் பைபிளை கவனமாக படிக்கணும் சில நேரத்தில் ஆண்டவர் ஏவாளை பார்த்து சொன்னார்னு இந்த வசனத்தை சிலர் சொல்லுவாங்க இதை சர்ப்பத்தை பார்த்து சொல்ல சர்ப்பம் ஒரு மிரு மனுஷனாட்டி நிற்குது அதை பார்த்து சொல்கிறார் உனக்கும் இஸ்திரிக்கும் ஏவாளை பார்த்து ஏவாள் பக்கத்தில் நிற்கிற ஆதாம் பக்கத்தில் இருக்கிறான் இப்போ ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறார் மூணு பேரும் நிற்கிறாங்க ஆண்டவர் சர்ப்பத்தை பார்த்து சொல்லார் உனக்கும் இஸ்திரிக்கும் ஏவாளுக்கும் உனக்கு முன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் உனக்கு ஒரு வித்து இருக்கிறது அவளுக்கு ஒரு வித்து இருக்கிறது ரெண்டுக்கும் பகை உண்டாக்கினேன் அதனால் இந்த சர்ப்பத்தின் வித்து காயின் ஆபேலை கொன்று போட்டான் அது உடனடியாக நடக்கிறது கொஞ்ச காலத்துக்குள்ளே நடக்கிறது அதுக்கு பிறகு அவர் உன் தலையை நசுக்குவார் அவர் என்று போடும் பொழுது அந்த இஸ்ரீன் வித்தாகிய இயேசு கிறிஸ்து வருவார் இஸ்ரிக்கு ஒரு வித்து கொடுக்கப்படும் ஷீ வில் ரிசீவ் எ சீடு அது 4000 வருஷத்துக்கு பிறகு நிறைவேறுது அவள் அந்த ரிஷி அந்த சீடை பெறும் பொழுது உன்னுடைய தலையை நசுக்குவார் நீ அவருடைய குதிங்காலை கடிப்பாய் என்று சொல்லப்பட்டது அதனால் இயேசு கிறிஸ்துவுக்கு சாத்தான் வந்து குதிங்காலை கடிப்பது என்றால் அவருக்கு மரணத்தை ஏற்படுத்தினான் சிலுவையிலே மரணத்தை ஏற்படுத்தினான் ஆனால் சிலுவை மரணத்தினாலே இயேசு பிசாசின் தலையை நசுக்கினார் ஹல்லேலூயா 3வது நாளிலே உயிர்த்தெழுந்தார் ஹல்லேலூயா பாருங்க ஒரே வசனத்தில் ரெண்டு ப்ராபஸி ஒன்று உடனடியாக நிறைவேறுது இன்னொன்று லேட்டாக நிறைவேறுது கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருமுன்னே எலியா தீர்க்கதரிசியை நான் உங்களிடத்தில் அனுப்புவேன் நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருத்தை அவளுடைய பிதாக்களுக்கும் திருப்பான் அதுலேயும் ரெண்டு ப்ராபஸி இருக்குது ஒன்று வந்து அந்த ப்ராபஸி 400 வருஷத்துக்கு பிறகு நிறைவேறுது யோவான் சானகன் வந்து பிதாக்களுடைய பழைய ஏற்பாட்டு பிதாக்களை வந்து புதிய ஏற்பாட்டு எலெக்டட் பீப்புளுக்கு திருப்பினான் அது 400 வருஷத்துக்கு பிறகு நடக்குது மல்கியாவுக்கும் யோவான் சானகனும் 400 வருஷம் அதன் பின்பு ரெண்டாவது அந்த ப்ராபஸி அதிலே ரெண்டு பகுதி இருக்கு அந்த ரெண்டு பகுதி என்னவென்றால் பிள்ளைகளுடைய இதயத்தை அவளுடைய பிதாக்களுக்கு திருப்பான்னா அது எலியாவின் ஆவியுடைய பெண்க அவர் 2000 வருஷத்துக்கு பிறகு வரார் அவர் நம்முடைய விசுவாசத்தை பிள்ளைகளுடைய விசுவாசத்தை ஆதி பெந்தைகோச விசுவாசத்துக்கு திருப்புகிறார் அப்போ சில விசுவாசத்துக்கு திருப்புகிறார் ஆமீன் கர்த்தருடைய பெரிதான நாள் என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. த கிரேட் டே ஆஃப் த லார்ட், த டெத் அண்ட் ஃபியர்ஃபுல் டே. அங்கே பயங்கரமான நாள் என்றால் உலக அழிவு. பாருங்க, ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் எத்தனை வருஷம் வித்தியாசம் இருக்கு? 2000 இயர்ஸ் வித்தியாசம் இருக்கு. ஒரே வசனத்தில் ரெண்டு ப்ராஃபஸி இருக்கு. அதே போல் ஆதியாகமம் 3:15 ரெண்டு ப்ராஃபஸி இருக்கு. ஒன்று உடனடியாக நடக்குது, இன்னொன்று ரொம்ப லேட்டாக நடக்குது. ஹல்லேலூயா. பல கர்த்தருடைய வார்த்தையானது நிச்சயமாகவே நிறைவேறும். ஆமென். ஆண்டவர் அதுக்கு ஒரு வேலை வச்சிருக்கிறார், டைம் வச்சிருக்கிறார். அந்த டைம் வரும் பொழுது நிச்சயமாக நிறைவேறும். இந்த உலகம் அழியும்னா ஒரு நாளில் டோட்டலாக அழியும். ஒரே நாளில் உலகம் அழியும், கொஞ்சம் கொஞ்சமாக கிடையாது. ஒரே நாளில் டோட்டலாக அழியும், அக்கினினால் அழியும், நிறைவேறாமல் போவாது. ராப்சர் வரும்னா அதுவும் நிறைவேறாமல் போவாது. வேத வசனத்தை ஸ்டாப் பண்ண யாராலும் முடியாது. அது தேவனுடைய வார்த்தை. ஆமென். அந்த வார்த்தையானது நிறைவேறாமல் போகாது. வானம் பூமி ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒளிந்து போகாது. ஹல்லேலூயா. ஒளிஞ்சு போகாதுன்னா என்ன அர்த்தம்? அது நிறைவேறாமல் போகாது. பைபிள் பழசாக மாறிடலாம். இது பைபிள் வந்து கிழிஞ்சு போகலாம். அதனால் அது அழிஞ்சு போகாதுன்னா அப்படி அல்ல, இது நிறைவேறாமல் போகாது.
ஆமென்.
ஆமென். இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிற பிரசங்கத்தின் தலைப்பு, How did the serpent seed come after the flood? எத்தனை பேருக்கு நான் சொன்னது ஞாபகம் இருக்குங்கிறத இப்பொழுது இந்த பிரசங்கத்தை கேட்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். இங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நோவா பயிரிடுவனாயி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். ஒரு வேர்ல்டு சயின்டிஃபிக் வேர்ல்டு. நோவா காலம் வந்து சயின்டிஃபிக் வேர்ல்டு, இன்ஃபர்மேஷன் வேர்ல்டு, தகவல் தொடர்பு உள்ள காலம். நோவா காலத்தில் இருக்க விஞ்ஞானம் இப்பொழுது மறுபடியும் வந்திருக்கு. இப்பொழுது அந்த விஞ்ஞான உலகம் அழிஞ்சு போச்சு. மறுபடியும் அக்ரிகல்ச்சர் வேர்ல்டு வருகிறது. சயின்ஸ் எல்லாம் அழிஞ்சு போச்சு, மறுபடியும் அக்ரிகல்ச்சர் வேல்ட நோவா கொண்டு வருகிறோம். நோவா அந்த 20வது வாசிக்கலாம்.
நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான்.
And Noah began to be an husbandman and he planted a vineyard. 20வது வாசிக்கலாம்.
அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான்.
அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு, and he drank the wine and was drunken. And he was uncovered within his tent. தன் கூடாரத்திலே வஸ்திரம் விலகி படுத்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப ஓப்பனாக டாக் பண்ண முடியாது. அப்படி டாக் பண்ணால் அது நல்லதாக இருக்காது. ஆனாலும் இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லியும் ஆக வேண்டியதாக இருக்கிறது. நோவா வந்து திராட்சை ரோட்டத்தை பயிர் வைத்தான். அக்ரிகல்ச்சர் வேல்டு வந்தது. ஆதியிலே அக்ரிகல்ச்சர் வேல்டு தான் இருந்தது. நோ பொல்யூஷன், பொல்யூஷனே கிடையாது. அதுக்கு பிறகு இண்டஸ்ட்ரியல் வேல்டு வந்தது. காயின் மூலமாக இண்டஸ்ட்ரியல் வேல்டு வந்தது. அதன் பின்பு இன்ஃபர்மேஷன் வேல்டு. இன்ஃபர்மேஷன் வேல்டு வரும்பொழுது உலகம் அழிஞ்சு போகும். அதே போல் இப்போ வந்து மறுபடியும் உலகம் அக்ரிகல்ச்சர் வேல்டில் இருந்து இண்டஸ்ட்ரியல் வேல்டு வந்தது. பிரெஞ்சு புரட்சி, அந்த புரட்சிகள் வந்து என்ன ஏற்பட்டது என்றால் இண்டஸ்ட்ரியல் வேல்டை கொண்டு வந்தது. முதலாம் உலக யுத்தத்தில் இண்டஸ்ட்ரியல் வேல்டு வந்தது. முதலாம் உலக யுத்தமும் ரெண்டாம் உலக யுத்தமும் இண்டஸ்ட்ரியல் வேல்டை கொண்டு வந்தது. அதுக்கு முன்னால் இண்டஸ்ட்ரியல் வேல்டு கிடையாது, அக்ரிகல்ச்சர் வேல்டு தான். இந்தியா வந்து ஒரு விவசாய நாடு. அதன் பின்பு அது இண்டஸ்ட்ரியல் வேல்டாக மாறினது. அதன் பின்பு என்ன ஏற்பட்டது என்றால் இப்பொழுது 50 வருஷமாக தான் இன்ஃபர்மேஷன் வேல்டு இருக்கிறது. எங்கள் கம்ப்யூட்டர் இல்லாமல் ஒன்றும் இயங்காது. கம்ப்யூட்டர் இல்லாமல் யாருமே எந்த வேலையும் செய்ய முடியாது. எனக்கு கூட கம்ப்யூட்டர் ரொம்ப அவசியம். நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது. கூகுள் சர்ச்சில் போயிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம கேதர் பண்ணுகிறோம். இதுதான் அழிவுக்கு அழிவுக்கு காரணம் இதுதான். இந்த மாதிரி உலகம் அந்த ஸ்டேஜில் போகும் பொழுது அழிகிறது. நோபா காலத்தில் அந்த ஸ்டேஜில் போய் அழிஞ்சு போனது. இப்பொழுது அவன் புதிய உலகத்துக்கு வந்திருக்கிறான். புதிய உலகத்துக்கு வரும்பொழுது நியூ வேர்ல்டு, அந்த நியூ வேர்ல்ட் வந்து அக்ரிகல்ச்சர் வேர்ல்டு, மறுபடியும் அக்ரிகல்ச்சர் வேர்ல்டில் போகிறது. ஆண்டவர் அந்த சயின்டிஃபிக் வேர்ல்டை அழிச்சு போட்டார். அந்த காயினுடைய சந்ததி, அந்த சர்ப்பத்தின் வித்துக்கள் எல்லாத்தையுமே அழிச்சு போட்டார். அப்படியானா மறுபடியும் எப்படி சர்ப்பத்தின் வித்து வரும்? நோவாவும் அவனுடைய மூணு குமாரர்கள், சேம், காம், யாப்பேத், அவனுடைய மனைவிமார்கள், மொத்தம் எட்டு பேர். அப்படி வரும்பொழுது அவங்க அந்த அந்த எட்டு பேரால் தான் இன்னைக்கு இருக்கிற ஜனத்தொகை உலகத்தில் இருக்கு. 700 கோடி மக்கள் வந்திருக்கிறாங்க. அப்பொழுது 2000+2000, 4000 வருஷத்தில் 700 கோடி மக்களாக வந்திருக்கிறாங்க. நீங்களும் அந்த சந்ததியிலேருந்து வந்தவங்க தான், நோவாவின் சந்ததியை சேர்ந்தவங்கள். நம்ம எல்லாருமே நோவா குடும்பத்தை சேர்ந்தவங்க. உலகத்தில் இருக்கிற எல்லாருமே நோவா குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான். இந்த நியூ வேர்ல்டை அவங்க நிரப்பிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது பாவம் எப்படி மறுபடியும் வரும்? சர்ப்பத்தின் வித்து எப்படி வரும்? ஆண்டவர் தான் ஜலப்பிரளயத்தில் எல்லாத்தையும் அழிச்சு போட்டார் அப்படின்னு சொல்லி அது மறுபடியும் எப்படி வரும்? அதான் கொஸ்டின். மறுபடியும் இந்த பொல்லாத பாவிகள், இந்த பிசாசின் மக்கள் எப்படி வந்தாங்க? விபச்சாரக்காரர்கள், கொலைபாதகர்கள், அசுத்தமான மக்கள், குடியர்கள், வெறியர்கள், ரவுடிகள். சில பெண்கள் ரவுடியை போய் லவ் பண்ணும். ஏன் இப்படி சொல்கிறேன்? ஒரு வேதனையில் சொல்கிறேன். முட்டாள் பிள்ளைகள், ஏன் இந்த மாதிரிலாம்? இது ஒரு வேதனையில் அந்த மாதிரி சொல்ல வேண்டியது வருது. ஏன் இந்த மாதிரி பிசாசின் மக்கள் உலகத்தில்? ஏன் குடிகாரங்க வந்தாங்க? 75% குடிக்கிறோம், எல்லாம் ஸ்மோக்கர்ஸ், அசுத்தமான பாவிகள். எப்படி இந்த உலகத்தில் வந்தாங்க? ஆண்டவர் தான் எல்லாத்தையும் அழிச்சு போட்டார். திருப்பி எப்படி வந்தாங்க? இந்த சர்ப்பத்தின் வித்துக்கள் எப்படி வந்தது? புறம்பான பாவத்தில், அசுத்தமான பாவத்தில் இருக்கிறவங்கள நான் வெறுக்கிறேன், ஆண்டவர் வெறுக்கிறார். அவங்க சபைக்கு வரக்கூடாது. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம், ஆனால் சபைக்கு வரக்கூடாது. மனந்திரும்பாத பொல்லாத பாவத்தில் இருக்கிறவங்க, வெளியரங்கமான பாவத்தில், குடியில் இருக்கிறவங்க சபைக்கு வரக்கூடாது. அவர்களை நான் வெறுக்கிறேன், அருவறுக்கிறேன். அருமையான இந்த அருவறுப்பான பாவிகள், இந்த அசுத்தமான பாவிகள், இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் இருக்க பாவிகள் எப்படி இந்த உலகத்தில் வந்தாங்க? ஆண்டவர் தான் எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு, திருப்பி எப்படி வந்தாங்க? அதுதான் குவெஸ்டின். அதான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். நோபா வந்து என்ன செய்ன்றால், புதிய உலகத்தில் இருந்தால் எட்டு பேர் அந்த பேழையிலேருந்து வெளியே வர்றாங்க. பார்க்குறாங்க நியூ வேர்ல்டு, ஒரு பாவிகளும் இல்லை, எல்லா பாவிகளும் அழிஞ்சு போனாங்க, எல்லா நிலத்துக்கும் எருவாக மாறிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த சர்ப்பத்தின் வித்து எப்படி மறுபடியும் வந்தது? அதனால் அவன் திராட்சை தோட்டத்தை நாட்டி அதன் திராட்சை பழத்தில் வந்து திராட்சை ரசத்தை தரி அவன் வந்து குடித்து போதையானது அதிகமாக ஏறி அன்கான்சியஸாக கூடாரத்திலே வஸ்திரம் விலகி படுத்திருக்கிறான். அதனால் குடி ஓவராக மாறினால அன்கான்சியஸ் ஆயிட்டான். அளவோடு குடிக்காமல் அளவுக்கு அதிகமாக குடிக்கும் பொழுது அது வந்து அவனை அன்கான்சியஸாக கொண்டு செல்லுது. அப்பொழுது அவன் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். 22 வாசிக்கலாம்.
அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான்.
அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். அப்பொழுது என்ன ஜனம், கானானுக்கு தகப்பன் அப்படி என்று சொல்லியிருக்கு. அவனுக்கு எப்படி பேர் கொடுத்துருக்குன்னா கானானுக்கு தகப்பன், அவன் மகன் பேர் அங்கே சொல்லியிருக்கு. அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. அவங்க காம் வந்து அதை பார்த்து தன்னுடைய சகோதரர்களுக்கு அதை சொன்னான். சேம், யாப்பேத், ரெண்டு பேரும் சகோதரமார்கள். அதனால் இப்பொழுது அந்த காம் வந்து இளைய மகன், மூத்த மகன் சேம், யாப்பேத், இந்த ரெண்டு பேருக்கும் போய் சொல்லுகிறான், அப்பா வந்து குடிச்சு வெறிச்சு அன்கான்சியஸாக அவர் வந்து கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருக்கிறார் என்று அவன் போய் சொல்லுகிறான். உடனே அவங்க என்ன செய்யறாங்க அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது சேமும் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோல் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை.
இது அவர்கள் ஒரு பெரிய வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். ஒரு கார்பெட் போல ஒரு வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு வந்து அவங்க நேரடியாக வராதபடி பின்பகுதி வழியாக வந்து என்ன செய்கிறார்கள் என்றால் அவங்களுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலே அவர்கள் பின்னாடி வந்து அப்படி அவங்க பேக்குவாக வந்து மூடிட்டும் பொழுது தகப்பனுடைய நிர்வாணத்தை அவர்கள் பார்க்கவில்லை. அவங்க நேரடியாக அப்படி வந்தாங்கன்னா தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்துருக்க முடியும். அதனால் தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்க்காதபடி அவங்க வஸ்திரத்தை எடுத்து பின்னாடி வந்து மூடிவிட்டார்கள் என்று பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக 24 வசனத்தை வாசிக்கலாம்.
நோவா திராட்சரசின் வெளி தெளிந்து விழித்த போது தன் இளையகுமாரன் தனக்கு செய்ததை அறிந்து கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரத்தில் அடிமைகளுக்கு அடிமையாக இருப்பான் என்றான்.
நோவா திராட்சரசம் வெறி தெளிந்து இப்பொழுது போதை அவனை விட்டு போய்விட்டது. அவன் இப்பொழுது சுய நினைவுக்கு வந்து விட்டான். அப்பொழுது அவன் என்ன செய்கிறான்னா இதை காரியத்தை அறிகிறான். இப்படி வந்து காம் வந்து தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்தும் அவன் அதை மூடவில்லை. அவன் போய் அவன் சகோதரமார்கிட்ட சொல்லுறான். அவன் அந்த நிர்வாணத்தை மூடி இருக்க வேண்டும். அதற்கு பதிலாக தன் சகோதரமார்கிட்ட சொன்னனாலே அவங்க வந்து தன்னுடைய நிர்வாணத்தை மூடினார்கள் என்று இதை கேள்விப்பட்ட உடனே அவன் சபிக்கிறான். 25 வாசிக்கலாம்.
கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரத்தில் அடிமைகளுக்கு அடிமையாக இருப்பான் என்றான்.
And he said, "Cursed be Canaan, a servant of servants shall be unto his brother." அவன் வந்து கானானை சபிக்கிறான். யாரை சபிச்சிருக்கணும்? இங்கே பைபிளில் யாரை சபிச்சிருக்கணும்? காமை சபிச்சிருக்கணும். காம் தான் வந்து பார்த்துட்டு போய் சொல்கிறான். இப்போ அவன் மகனை சபிக்கிறான். அவனை சகிப்பதுக்கு பதிலாக அவன் மகன் வந்து சின்ன பையன், அவனை சபிக்கிறான். அதனால் நினைச்ச பைபிளில் நல்லா தெளிவாக நீங்கள் கவனமாக வாசித்தீங்கன்னா புரியும். அங்கே கானான் சபிக்கப்பட்டவன், காம் சபிக்கப்பட்டவன் சொல்லலை, கானான் சபிக்கப்பட்டவன். அண்ட் இஸ் செட் கேஸ்ட் பி கேனன் எ சர்வன்ட் ஆஃப் சர்வன் சால் ஹீ பி அண்ட் டு இஸ் பிரதரன் என்று சொல்லும் பொழுது அவனுடைய மகனை சபிக்கிறான். அவனை சபிப்பதற்கு பதிலாக அவன் மகனை சபிக்கிறான். நல்ல இதில் வந்து ஒரு காரணம் இருக்கிறது. Something that Ham did to his father. Ham வந்து தன் தகப்பனுக்கு செய்ததை வந்து Noah to curse Ham's son Canaan. காமினுடைய மகன் கானானை சபிக்கிறான். ஏன் அவ்விதமாக சபித்தான்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. பிறகு சேமை ஆசீர்வதிக்கிறான், யாப்பேத்தை ஆசீர்வதிக்கிறான். 26-27 நம்ம வாசிக்கிறோம். ஆனால் காமை சபிப்பதற்கு பதிலாக அவனுடைய மகன் கானானை சபிக்கிறான். ரொம்ப விளக்கம் சொல்லிட்டு போனால் நேரம் அதிகமாயிரும். அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. இங்கே பைபிளில் என்ன வாசிக்கிறோம்? நோவாவின் நாட்கள் 950 வருஷம். 29 வாசிக்கலாம்.
நோவாவின் நாட்கள் எல்லாம் 950 வருஷம் அவன் மரித்தான்.
நோவா 950 வருஷம் உயிரோடு இருந்தான். ரொம்ப காலம் உயிரோடு இருந்திருக்கான். அவன் 600 வயசு ஆகும் பொழுது ஜலப்பிரளயம் வந்தது. ஜலப்பிரளயத்துக்கு பிறகு 350 வருஷம் உயிரோடு இருந்தான். அந்த 350 வருஷத்தில் அவனுக்கு ஏதாவது குழந்தை பிறந்துச்சா? நோ மோர் சில்ட்ரன் பார்ன். அவனுக்கு எந்த குழந்தையும் பிறக்கலை. அவனுக்கு ஏற்கனவே பிறந்த குழந்தை சேம், காம், யாப்பேத். இந்த மூணு குழந்தை தான் இருந்துச்சு. மூணு மருமக்கள் மார், அவனுடைய மனைவி, அவன் சேர்ந்து மொத்தம் 8 பேர். அவனுக்கு அந்த 350 வருஷத்தில் எந்த குழந்தையும் பிறக்கலை. அதனால் அவன் வந்து என்ன செய்கிறான் என்றால் 350 வருஷம் உயிரோடு இருந்தான். இப்பொழுது அவன் வந்து என்ன செய்கிறான் என்றால் திராட்சரசன் குடித்து அவன் வந்து ஒரு அவமானமான ஒரு தோற்றத்திலே கிடக்கிறான். பென்காம் அதை குறித்து ரொம்ப விளக்கம் சொல்லலை. குறிப்பாக சொல்லியிருக்கிறார். டைரக்டாக தன்னுடைய மெசேஜில் அவர் பேசலை. ஆனால் இந்த மெசேஜ் லெவலில் இருக்கிற அனாயிண்டட் பிரீச்சர்ஸ், எல்லாருமே நான் சொல்கிறது தான் அவங்களும் சொல்கிறாங்க, அவங்ககிட்ட இருந்து தான் நானும் கற்றுக்கொண்டிருக்கிறேன். இது என்னுடைய ஓன் ஐடியா இல்லை, நான் அவங்க மூலமாக தான் கற்றுருக்கிறேன். அனைட்டட் ப்ரீச்சர், வேர்ல்டு ஃபேமஸ் அனைட்டட் ப்ரீச்சர்ஸ், அவங்க சொல்லதை வேதத்தோடு ஒப்பிட்டு பார்த்து அதை நான் விசுவாசிக்கிறேன். இது என்னுடைய சொந்த கருத்து கிடையாது. அதனால் அருமையானவர்களே, என்ன சொன்னால், இந்த மெசேஜ் சர்க்கிளில் இருக்கிறவங்க உண்மையான போதகர்கள், தேவனால் அழைக்கப்பட்ட போதகர். தமிழில் நான் அனைட்டட் ப்ரீச்சராக இருக்கிறேன், ஆனால் ஆங்கிலத்தில் நிறைய போதகர்கள் இருக்கிறாங்க. நான் மாத்திரம்தான் பாஸ்டர் கிடையாது. தமிழில் என்னுடைய ஸ்தானத்தை நான் அறிகிறேன். தமிழில் வேறு யாரும் அனைட்டட் ப்ரீச்சர் இருக்கிறாங்களா எனக்கு தெரியலை, ஆனால் ஆங்கிலத்தில் நிறைய இருக்கிறாங்க. அவங்க வந்து பிரதர் பெனாம் காலத்தில் இருந்தவங்க, அவரோடு கூட இருந்து உழைத்து செஞ்சவங்க. அவருக்கு பிறகு அவங்க நல்ல வல்லமையான போதகர்கள். உலகமெங்கிலும் ஆண்டவர் அனைட்டட் ப்ரீச்சர்ஸை வச்சிருக்கிறார். அதனால் நான் ஒருத்த மாத்திரம்தான் அப்படின்னு சொல்ல, நான் தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புளுக்கு ஆண்டவர் என்னை பாஸ்டராக வச்சுருக்கிறார், வெளிப்பாட்டை கொண்டு போகும்படியாக வைத்திருக்கிறார். ஆனால் அந்த பாஸ்டர்கள் என்ன சொல்கிறாங்க, பென்காம் ஊழியத்தில் இருந்தவங்க என்ன சொல்கிறாங்க, அவருக்கு பின் வந்த அனைட்டட் ப்ரீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்க, இதை நான் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. எல்லாம் எனக்கு தெரியும்னு நான் சொல்ல முடியாது. அந்த ப்ரீச்சர்ஸையும் நான் வந்து கண்ணோக்கி பார்க்க வேண்டும். அதனால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, மெசேஜில் இருக்க அனைட்டட் ப்ரீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கங்க தான் நான் சொல்கிறேன். அவனுக்கு மூணு குமாரர்கள் இருந்தார்கள். இந்த காமை கொண்டு வந்து நாலாவதாக ஜாயின் பண்ணியிருக்கு. பைபிளில் என்ன இருக்குன்னா, அந்த காமை கொண்டு ஜாயின் பண்ணியிருக்கு. 9:18 வாசிக்கலாம்.
பேழையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம், காம், யாப்பேத் என்பவர்களே.
பாருங்க, சேம், காம், யாப்பேத் என்பவர்கள், அது கரெக்ட், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது கூட இன்னொன்று ஜாயின் பண்ணியிருக்கு பாருங்க.
காம் கானானுக்கு தகப்பன்.
காம் கானானுக்கு தகப்பன். ஏன் அந்த பையனை மட்டும் எழுதியிருக்கங்க, அதையும் ஏன் கூட சேர்த்துருக்கு? அது வேற ஒரு குமாரன், அவன் முக்கியமான ஒரு ஆளாக இருக்கிறான். The sons of Noah that went forth the ark were Shem, Cam and Japheth. And Cam is the father of Canaan. காம் வந்து கானானுடைய தகப்பன்னு சொல்லியிருக்கு. அந்த காமுக்கு பிறந்த பையனை தான் சொல்லியிருக்க ஒழிய மற்ற பிள்ளைகளுக்கு சேமுக்கு பிறந்தது மற்ற இதெல்லாம் சொல்லலை. இதை வந்து மூணு குமாரர்களோடு இப்போ நாலாவது ஆளை ஒருத்தரை கொண்டு அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு, அங்கே ஜாயின் பண்ணியிருக்கு. Canaan is mentioned along with the others. மற்றவங்களோடு கூட, சேம், காம், யாப்பேத்தோடு கூட இந்த கேனன் அங்கே சேர்த்துருக்கு. அது எப்படி அர்த்தம் என்று பார்க்கும் பொழுது, சர்பன் சீடு எப்படி வந்தது, சர்பத்தின் வித்து எப்படி வந்தது, காயின் எப்படி வந்தான், நல்ல தாய் தப்பேன். ஆண்டவர் ஆடம் வந்து சன் ஆஃப் காட், ஈவ் வந்து டாட்டர் ஆஃப் காட். ஆண்டவர் அவங்கள வந்து அவ்வளோ உத்தமமாக பரிசுத்தமாக உண்டாக்கினார். எப்படி பாவம் உலகத்தில் வந்தது, அது அந்த சர்ப்பத்தின் மூலமாக வந்தது. சர்ப்பம் எப்படி ஏவாளை வஞ்சித்தது, அது டைரெக்டாக பைபிளில் எழுதியிருக்கா, அதுவும் டைரெக்டாக எழுதலை. அதே போல் இதுவும் டைரெக்டாக எழுதலை. அது எப்படி எழுதியிருக்கிறன்றால் மறைச்சி எழுதியிருக்கு. எப்படி மறைச்சி எழுதியிருக்குது, அங்கே ரெண்டு விருட்சம் இருக்கிறது, அப்படி ரெண்டு மரங்கள் உண்டா, ஜீவ விருட்சம் நன்மை தீமை அறிக்க விருட்சம்னு ரெண்டு உண்டா, ஒன்று காட் இன்னொன்று சேட்டன். அதனால் இப்பொழுது ஏவாள் வந்து அந்த கனியை புசிக்கும் பொழுது மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன, அவை ஆவன விசாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாரணை, பில்லி சூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், கோபங்கள், சண்டைகள், வெறிகள், கொலைகள், களியாட்டுகள், இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். இதுதான் அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தினுடைய கனி. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இது ஒரு ட்ரீ கனி, அது ஒரு ட்ரீ கனி. ட்ரீ வந்து எதை குறிக்கிறது, பர்சனை குறிக்கிறது, ஒன்று சேட்டன், இன்னொன்று காட். பைபிளில் மறைச்சி எழுதியிருக்கு, ஓமையாக எழுதியிருக்கு, அது ஒரு பிக்சர் அங்கே இருக்கிறது. பைபிளில் ஆண்டவர் ஒரு பிக்சரை காமிச்சா அது ரொம்ப இம்பார்ட்டண்டான காரியம். அதுக்கு பின்னால் இருக்க வெளிப்பாடு என்ன, ஒன்லி எலெக்ட் பீப்புளுக்கு ஆண்டவர் அதை வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது. ஏவாள் அந்த கனியை புசித்தாள். தான் புசித்தது மட்டுமல்ல, தன் புருஷனுக்கும் அதை கொடுக்கும் பொழுது அவனும் அதை புசித்தான். அதனால் என்ன ஏற்பட்டது? தாங்கள் நீர்வாணிகள் என்பதை அறிந்தார்கள். பின்பு ஆண்டவர் அவர்களை நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். சர்ப்பத்தை பார்த்து நீ இதை செய்தபடியால், நீ இதை சொன்னபடியால் இல்லை, நீ இதை செய்தபடியால், அதனால் நீ அவ்விதமான ஒரு கார்னல் ஆக்ட், மாம்சபுரமான ஒரு காரியத்தை செய்திருக்கிறாய், அதனால் நீ சபிக்கப்படுவாய். உடனே அந்த சபிக்கும் பொழுது அது டக்குனு அந்த ஜென்ரல் அந்த சர்ப்பமானது மனுஷனை போல இருந்தவனும் டப்புன்னு கீழே விழுந்துச்சு, பாம்பாட்டம் அப்படி போயிட்டு. ஆண்டவர் அதை சபித்த உடனே அது உடனே பாம்பாக மாறிட்டு, ஸ்னேக்காக மாறிவிட்டது. ஆண்டவர் ஏவாளை சபித்தார், நீ அதிக வேதனையோடு நீ வந்து பிழை பெறுவாய், நீ உன்னுடைய புருஷனுக்கு கீழே தான் இருப்பாய், உன் ஆசை அவனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். இது வரைக்கும் ரெண்டு பேரும் கோ ஈக்குவலாக இருந்தாங்க. அதே போல் கர்த்தருக்குள் ஒரு புருஷனும் மனைவியும் கோ ஈக்குவல் தான். இருந்தாலும் கணவனுடைய ஸ்தானத்தை மனைவி அங்கே மதிக்க வேண்டும். அவள் அந்த புருஷனுடைய ஆலோசனை இல்லாமல் எதுவும் செய்யக்கூடாது. புருஷனும் மனைவியோடு கன்சல்ட் பண்ண வேண்டும். கோ ஈக்குவல் தான், ஆனாலும் புருஷனுடைய ஸ்தானம் கொஞ்சம் மேலே, அவன் ஹெட்டாக இருக்கிறான். இப்பொழுது என்ன செய்கிறான்றால், அந்த ஏவாளுக்கு சாபம் கொடுக்கிறார், ஆதாமுக்கு சாபம் கொடுக்கிறார். நீ முகத்தின் வேர்வை நிலத்தில் விழும்படியாய் பாடுபடுவாய். முகத்தின் வேர்வையால் நீ பிழைப்பாய். அதனால் வேர்வை சிந்தி தான் உலகத்தில் வாழ வேண்டியதாக இருக்கிறான். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொன்னார். பாருங்க, இந்த சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது, அதை கனியை புசித்தான்னு எழுதியிருக்க ஒழிய டைரக்டாக அது எழுதலை. அதே போல் தான் இங்கேயும் அப்படி தான். அந்த சர்ப்பத்தின் வித்து அதனால் தான் வந்துச்சு. இங்கே மறுபடியும் சர்ப்பத்தின் வித்து வருது. ஜலப்பிரளத்துக்கு பின்பு சர்ப்பத்தின் வித்து வருகிறது. காயின் சந்ததியை சர்ப்பத்தின் வித்துகளை ஆண்டவர் அடியோடு அழிச்சு விட்டார். தண்ணீரினால ஜல பிரளயத்தினால அடியோடு அழிச்சு போட்டாலும் அது மறுபடியும் எப்படி வந்தது? திருப்பி வரக்கூடாதுல்ல. அதனால எப்படி வந்தது? அந்த சீட் ஆஃப் த லீனியேஜ் ஆஃப் கிரைஸ்ட், இதோ கிறிஸ்துவின் சந்ததி எப்படி வந்தது? தாமார் மூலமாக. தாமாரை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். தாமார் வந்து என்ன செய்தால், வேசியின் ஆபரண ஆடை ஆபரணம் தரித்து ஒரு வேசியை போல தன்னை உடை உடுத்தி கொண்டு அங்கே யூதாவை அங்கே வனாந்தரத்திலே நீரூற்றண்டையிலே சந்தித்து யூதாவிடத்திலிருந்து வித்தை பெறுகிறாள். அவள் செய்த காரியம் ஒரு அவமான காரியம். ஆதியாகமம் 38 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். உங்களுக்கு தாமாருங்க தலைப்பிலே நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்து அந்த மெசேஜை கேட்கலாம். ஆனால் தாமார் வந்து அந்த வித்தை பெற்றது, யூதாவிடத்திலிருந்து வித்தை பெற்றுவது ஒரு அவமானமான காரியம். ஆனாலும் அவளுக்குள்ள ஒரு வெளிப்பாடு இருந்தது, நான் என்னுடைய சந்ததியிலே கிறிஸ்து வர வேண்டும். கிறிஸ்து யூதா கோத்திரத்தில் வருகிறார், அதனால் நான் வந்து வித்தை பெற வேண்டும் என்று அவள் அந்த வித்தை பெற்றுக்கொண்டாள். It's a great revelation attached to this thing that the message reveal. இது அந்த மெசேஜ் நமக்கு அதை வெளிப்படுத்துகிறது. மத்தேயு 1 இயேசு கிறிஸ்துவின் சந்ததியிலே தாமார் அங்கே வருகிறார். பசிபா, ராகாப், இந்த 4 பெண்கள் அங்கே வருகிறார்கள். 58 9:28 இந்த சர்பன் சீடு என்ற செய்தியிலே பிறகு பெண்ணா விதமாக சொல்லுகிறார். We get them up to the ark, everything was destroyed. எல்லாமே அழிஞ்சு போச்சு. Got in such a conglomeration of sin. பாவத்து எல்லாமே அழிஞ்சு போனது. And they took the rule and smartest and intelligent. God looked down. There wasn't very many left. So he just took Noah and his family in the ark and rained the water down. And destroyed the whole thing. Took Enoch and beforehand. யோனாக்கை முன்னக்குட்டி எடுத்து ஆண்டவர் வந்து 8 பேரை பேழைக்குள்ளே கொண்டு உலகத்தை தண்ணீரினாலே அழித்தார். 27 பரக்கத்தில் How did the seed ever get over? எப்படி அந்த சர்ப்பத்தின் வித்து மறுபடியும் வந்தது? The seed come over in the ark. அது ஆர்க் வழியாக வருகிறது. ஜஸ்ட் லைக் இட் டிட் இன் த பிகினிங் த்ரூ த உமன், ஒரு பெண் மூலமாக எப்படி முதலாவது சர்ப்பத்தின் வித்து வந்ததோ அதே போல தான். தே கேரிட் த சீட் ஆஃப் சாட்டன் த்ரூ த ஆர்க், அவங்க சர்ப்பத்தின் வித்தை வந்து பேழையின் மூலமாக அவங்க சுமந்து கொண்டு வந்தார்கள். ஜஸ்ட் அஸ் ஈ பேக்டு த சீட் ஆஃப் சாட்டன் டு கிவ் பேக் டு கேயின் த்ரூ த உமன், எப்படி சர்ப்பமானது ஏவாள் மூலமாக தன்னுடைய வித்தை கொண்டு வந்ததோ அதே மாதிரி தான் மறுபடியும் நடந்திருக்கிறது. த சீடு கேம் த்ரூ த உமன் ஜஸ்ட் அஸ் ஈ பேக்டு த சீடு சாட்டன் டு கிவ் பேக் டு கேயின், எப்படி ஏவாள் அந்த சர்ப்பத்தின் வித்தை சுமந்து காயினை கொண்டு வந்தாளோ அதே மாதிரி வந்தது என்று பிரதர் பென்காம் சொல்கிறார். பிரதர் பென்காம் மறைமுகமாக சொல்லிட்டார், டைரக்டாக சொல்லலை, மறைமுகமாக சொல்லிட்டார். அதனால் இப்பொழுது நோவாவின் மனைவியை குறித்து கொஞ்சம் நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆதியாகமம் 4 காயின் சந்ததி, ஆதியாகமம் 5 சேத் சந்ததி. இவங்க மனுஷகுமார்த்திகள், மனுஷகுமாரர்கள். 5 தேவகுமாரர்கள், தேவகுமார்த்திகள். இந்த தேவகுமாரர்களை காட்டிலும், தேவகுமார்த்திகளை காட்டிலும் மனுஷகுமார்கள் காயின் சந்ததியில் ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. சினிமா நடிகைகள் அழகாக இருக்கிறாங்க. அவங்களாம் காயின் சந்ததி, சர்ப்பத்தின் வித்துக்கள். அவங்க தேவனுடைய வித்துக்களாக இருந்தால் சினிமாவில் நடிக்க மாட்டாங்க. நடிகைகள் மேலே விருப்பப்பட்டு இதை என்ன செய்யண்டால் பணத்தை கொடுத்து வேசித்தனம் செய்கிறாங்க. ஏன்னா அவங்க அழகாக இருக்கிறாங்கன்னு பேப்பரில் நம்ம வாசிக்கிறோம். அது காயின் சந்ததி. இல்லை தேவகுமார்கள் என்ன பார்த்தாங்க, காயின் சந்ததியார் பீப்புள் அழகாக இருக்கிறாங்க, மனுஷ குமார்த்திகள் அழகாக இருக்கிறாங்க, தங்களுக்கு பெண்களை கொண்டார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க மேரேஜ் பண்ணலை. அவங்க என்னன்னா லிவிங் டுகெதர். இப்பொழுது என்ன ட்ரெண்ட் இருக்குதுன்னா உலகத்தில் லிவிங் டுகெதர். அட்வர்டைஸ்மெண்ட்டே யூடியூப்பில் கொடுக்குறாங்க. எனக்கு ஒரு மாப்பிள்ளை தேவை, அவர் மேரேஜ் பண்ணாமல் என் கூட வாசம் பண்ணணும், லிவிங் டுகெதர். அது பொழுது அது ரொம்ப காமனாக மாறிச்சு, ஒன்றும் ரகசியம் கிடையாது. அதனால் நோபா காலத்தில் அவங்க மேரேஜ் பண்ணாமல் அவங்க பெண்களை எடுத்துக்கொண்டார்கள், லிவிங் டுகெதர். அதனால் அவிதமான ஒரு காலம் இன்னைக்கு மறுபடியும் வந்திருக்கு. இதனால் அவங்க ஆண்டவர் பார்த்தார், இந்த ஜனங்கள் சீர்கட்டு போயிருக்கிறார்கள், வயலன்ஸ் அதிகம் இருக்கிறது, பாவம் அதிகம் இருக்கிறது. அதனால் ஜலப்பிரளயத்தினாலே அழிச்சு போட்டார், ரெண்டு சந்ததியும் மிக்ஸ் ஆகிவிட்டது. இங்கே 4 ரெண்டு அங்கே மிக்ஸ் ஆகி ஹைப்ரிட் அங்கே ஒரு பாப்புலேஷன் வந்தது, கலப்படமான ஒரு சந்ததி. அதனால் கத்தர் என்ன செய்தார் என்றால், 6 அவர் ஜலப்பிரளயத்தினால எல்லாத்தையும் அழிச்சிட்டார். 6, 7, 8 அது ஆர்க்கு ரெயின் டவ் ஆகிருக்கிறது. 9 இப்பொழுது நியூ லேண்டுக்கு வந்திருக்கிறாங்க. நியூ லேண்டுக்கு வரும் பொழுது இப்பொழுது அந்த புதிய சந்ததி வந்திருக்கிறது. அவங்க பிரதர் பெண்ணா என்ன சொல்கிறார் என்றால், அந்த ஆர்க்கு வழியாக ஒரு பெண் அந்த சர்ப்பத்தின் வித்தை சுமந்து கொண்டு வருகிறாள் என்று சொல்லப்படும். சர்ப்பத்தின் வித்தானது ஆர்க்கு வழியாக அது புதிய உலகத்துக்கு வந்தது அப்படின்னு பிரதர் பிரண்ணன் சொல்லியிருக்கிறார். த சர்பன் சீட் என்ற செய்தியில் சொல்லியிருக்கிறார். இங்கே சர்ப்பத்தின் வித்து எப்படி, எப்படி அந்த பேழை வழியாக அந்த சர்ப்பத்தின் வித்து வந்தது, அதை நம்ம கவனிக்கும் பொழுது ஆதியாகமம் 4:19
லாமேக்கு 2 விவாகம் பண்ணினான், ஒருத்திக்கு ஆதாள் என்று பெயர், மற்றொருத்திக்கு சில்லாள் என்று பெயர்.
இதோ லாமேக்கு 2 விவாகம் பண்ணினான், ஒருவனுக்கு ஒருத்தி தான். ஆனால் இங்கே பாலிகாமி வருகிறது, பலதார விவாகம். இன்னைக்கு உலகம் லிவிங் டுகெதரில் இருக்கு. நல்லா அருமையானவர்களே, இப்பொழுது இந்த பாவம் அங்கே வருகிறது, பலதார விவாகம் அங்கே வருகிறது. ஆதாள் அடுத்த வசந்த வாசிக்கலாம்.
ஆதாள் யாபாலை பெற்றால் அவன் கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கும் மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் தகப்பனானான்.
ஏதோ அலாமேக்கு, அங்கேயும் இல்லாமேக்கு இருக்கு, இங்கேயும் இல்லாமேக்கு இருக்கு. பாவிகளும் கிறிஸ்துவ பேரை வச்சிருக்கிறாங்க. இப்பொழுது 22 வசனத்தை வாசிக்கலாம்.
சில்லாலும் தூபால் காயினை பெற்றால் அவன் பித்தளை இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியனானான். தூபால் காயினுடைய சகோதரி நாமால்.
இதோ லாமேக்குக்கு ரெண்டு மனைவிகள், ஆதாள், சில்லாள். இந்த சில்லாள் வந்து ஒரு மகனை பெறுகிறாள். அவனுக்கு தூபால் காயின். பாருங்க, அந்த காயின் பேரை தான் விடுறாங்க, தூபால் காயின். இன்னொரு பெண் பிள்ளையை பெறுகிறாள். அங்கே ஏதாவது பெண் பிள்ளை எழுதியிருக்கா? இந்த பிள்ளை அங்கே எழுதியிருக்கு. பெண் பிள்ளை பெற்றான். பெண் பிள்ளைகளை பெறுவது பொதுவாக எழுதலை, ஆனால் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. அவனுடைய சகோதரி நாமாள். லாமேக்கு சில்லாள் மூலமாக, ரெண்டாவது மனைவி மூலமாக பெற்ற மகள் தான், லாமேக்குடைய மகள் தான் அந்த நாமாள். அதன் பின்பு என்ன செய்யறான்? அந்த லாமேக்கு வந்து ஒரு கொலைகாரன். 23 வசனத்தை வாசிக்கலாம்.
லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து, ஆதாளே, சில்லாளே, நான் சொல்வதை கேளுங்கள். லாமேக்கின் மனைவிகளே, என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன். எனக்கு தழும்பு உண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன்.
அடுத்த வசனத்தையும் வாசிக்கலாம்.
காயினுக்காக 7 பழி சுமருமானால் லாமேக்குக்காக 77 பழி சுமரும் என்றான்.
அதோ தன் மனைவிகளை பார்த்து சொல்கிறான், ஆதாளே, சில்லாளே, கேளுங்கள், நான் வந்து ஒரு வாலிபனை கொலை செய்தேன். ஆதாம் காயினுக்கு, காயினை கொலை செய்வனுக்கு 7 பலி சுமரும் என்று ஆண்டவர் அவனுக்கு ஒரு முத்திரையை போட்டார். காயின் வந்து அவனுக்கு ஒருவன் அவனை கொலை செய்தால் அவனுக்கு 7 பலி சுமரும் என்றால், என்ன கொலை செய்வனுக்கு 77 பலி சுமரும் அப்படி சொல்கிறான். பாருங்க, அவன் காயினோடு கொலைகாரனோடு தன்னை ஒப்பிடுகிறான். ஹி வாஸ் அ மேடரர். காயின் வாஸ் அ மேடரர். காயின் வாஸ் அ லையர். அதே போல் இவனும் காயின் சந்ததியை சேர்ந்தவன். அந்த ஸ்பிரிட் தானே அவனுக்குள்ளே இருக்கும். அதனால் மனைவிமார்களை பார்த்து சொல்லுகிறான், நான் வந்து ஒருத்தனை கொன்றேன், அவனுக்கு 7 பலினா, காயினுக்கு 7 பலி சுமரும் என்றால், என்ன கொல்றவனுக்கு 77 பலி சுமரும். பாருங்க, 7 பக்கத்தில் ஒரு 7 போட்டுருவான். என்ன காரணத்தில் அப்படி சொல்கிறான்னா, காயின் வந்து ப்ரீ மெடிடேட்டட் மேர்டர். அவன் சதித்திட்டம் தீட்டி ஆபேலை கொலை செய்தான். ஆனால் நான் அப்படி செய்யலை, என்னுடைய தற்காப்புக்காக அதை செய்தேன், செல்ஃப் டிஃபென்ஸுக்காக. என்ன வருது, சண்டைக்கு வந்தான், நான் அவனை கொலை பண்ணிட்டேன். அதனால் நான் வந்து என்னுடைய தற்காப்புக்காக அதை செய்ததுனால எனக்கு வந்து என்ன கொலை செய்கிறவனுக்கு 77 பலி சுமருங்க. அதனால் அது கோல்டு ஹார்ட்டட் மேடர். அது வந்து அவன் வந்து திட்டமிட்டு சதி பயிர்னி சொல்கிறான். நான் வந்து அப்படி இல்லை, என் தற்காப்புக்கு செய்தனால எனக்கு 77 பலி. இப்படி அவன் வந்து தன்னை ஜஸ்டிஃபை பண்ணுகிறான். நான் என்னுடைய செல்ஃப் டிஃபென்ஸுக்காக அவிதமாய் செய்தேன். பாருங்க, காயின் சந்ததியை சேர்ந்தவன், அவனுடைய மகள் தான் இந்த சில்லாள் மூலமாய் பெற்ற மகள் தான் இந்த நாமா. இந்த நாமாள் வந்து அப்படி பிறந்தவளாக இருக்கிறாள். காயின் சந்ததியை, டைரக்டாக காயின் சந்ததியை சேர்ந்தவர். சர்ப்பத்தின் வித்து. காயின் சந்ததினா என்ன அர்த்தம்? சர்ப்பத்தின் வித்துக்கள். எல்லாம் உலகத்தில் இருக்க பாவி விழுக்கிறாரண ஜனங்கள், அசுத்தமான பாவத்தில் இருக்கிறவங்க, அசுத்தமான ஜீவிக்கிறவங்க, இதெல்லாம் சர்ப்பத்தின் வித்துக்கள். அவங்கள பார்த்தோன்ன நம்ம என்ன நினைக்கிறோம்? சர்ப்பத்தின் சர்பன் சீடு. அதனால் லாமேக்கு ஒரு சர்பன் சீடு, அவனுடைய பிள்ளைகள் சர்பன் சீட்ஸு, அந்த நாமாள் ஒரு டைரக்ட் சர்பன் சீடு. அப்படியாப்பட்ட ஒரு பெண் தான் அந்த நாமாள். தூபால் காயினுடைய சகோதரி, ஒரு கொலைகாரனுடைய மகள். இப்பொழுது பிரதர் பெனாம் என்ன சொல்கிறார் என்றால், நான் வந்து த ட்ரெயில் ஆஃப் த சர்பன்ட் என்ற தலைப்பிலே செய்தி கொடுக்க போகிறேன்னு சொல்லுகிறார். 65 வருஷம் சொல்லுகிறார், சர்ப்பத்தின் அடிச்சுவடு. சர்ப்பத்தின் அரிச்சுவடா அல்ல அடிச்சுவடான்னு தெரில, சர்ப்பத்தின் அடிச்சுவடு, த ஸ்டேல் ஆஃப் த சர்பன்ட் என்று ஒரு செய்தி கொடுக்க போகிறேன்னு சொன்னார். ஆனால் அந்த செய்தி கொடுப்பதற்கு முன்னதாக அவர் மறித்து விட்டார். த பவர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ற செய்தியில் 136 பேராயிருப்பேன். ஐ ஆம் ப்ரீச்சிங் ஆன் த சப்ஜெக்ட், த ட்ரெயில் ஆஃப் த சர்பன்ட். அதுக்கு பிற லீடர்ஷிப் என்ற செய்தியிலே, வழி நடத்தும் தன்மை என்ற செய்தியிலே 65 மாதம், 12 மாதம் மறிப்பதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால் சொல்கிறார். இஃப் யூ எவர் பாட் ஒன் ஆஃப் மை டேப்ஸ், கெட் திஸ் வென் ஐ கெட் இட், வென் ஐ கெட் ஹோம் the trail of the serpent and you will see where it is at and see where this end up going home now to speak if the Lord willing naan ippozhudhu veettukku poren jebuson villukku poren naan vandu trail of the serpent endra thalaippile seidhi kodukka poren neenga andha tape vaangi kelunga adhu eppadi ulagathinudaiya mudivu சர்ப்பத்தின் வித்து எப்படி வந்தது என்று தெரியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனால் அதை சொல்லிட்டு அதை கொடுக்கறதுக்கு முன்னதாக அவர் மறித்து போனார். டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி சொல்றாரு, டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி அவர் மறித்து போனார். God did not permit him to speak this message. இந்த மெசேஜை ஆண்டவர் கொடுக்காதபடி அவருக்கு பெர்மிஷன் கொடுக்கல, அதுக்குள்ளே எடுத்துக்கொண்டார். அதை கொடுத்துருந்தா கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஆனால் கர்த்தர் நமக்கு சில குறிப்புகளை அந்த செய்தியின் மூலம் அங்கே வந்து பிரதர் பிரணாமுடைய மெசேஜ் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரித்திரம் வந்து நமக்கு அதை விளக்கி காண்பிக்கிறது. த ஹார்வெஸ்ட் டைம் என்ற செய்தியிலே 135வது பேராகிராஃபில் ஃபர்ஸ்ட் திங் ஹீ டிட் ஹீ ட்ரைடு நோவா, நோவா ஃபெயில்டு ஹிம், காட் ட்ரங் அண்ட் ஃபெயில்டு, நோவா ஃபெயில்டு, God drank and failed. நோவாவை ஆண்டவர் சோதித்தார். சோதிக்கும் பொழுது அவன் குடிச்சு அவன் தோல்வி அடைந்து விட்டான். நோவா ஃபெயில்டு ஹிம், அவன் ஆண்டவரிடத்திலே அவன் வந்து தவறி விட்டான். God drank and he failed. அவன் குடித்து அவன் தவறி விட்டான். அதனால் குடித்தாங்கன்னா சர்ச்சி பக்கமே தலை வைக்கக்கூடாது. குடிகாரர்களை நம்ம வெறுக்கிறோம், அருவறுப்பான பாவிகள். அவங்க கர்த்தருக்கு முன்பாக தோல்வி அடைந்தவர்கள். அவங்க சபைக்குள்ள வரக்கூடாது. நோவா ஃபெயிலியர் வாஸ் டைரக்ட்லி கனெக்டட் டு ஹிம் கெட்டிங் ட்ரங்க். அவன் குடித்ததுனால அவன் வந்து தவறிவிட்டான். என்ன சொல்லுகிறார், அவன் குடித்தான் என்று சொல்லுகிறார். குடித்ததுனால தேவனுக்கு முன்பாக அவன் தவறிவிட்டான் என்று சொல்லும் பொழுது இவன் இங்கே பைபிளில் என்ன எழுதியிருக்குது, அவன் குடித்து அன்கான்ஷியஸாக இருக்கிறான், வஸ்திரம் விலகி படுத்திருக்கிறான், காம் அதை பார்க்கிறான். ஆனாலும் அவன் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடவில்லை. தன் சகோதரர்கள் ரெண்டு பேர்ட்ட போய் சொல்லுகிறான், இதே போல் அப்பா இப்படி கிடக்கிறாரு. அவங்க வந்து பின்புறமாக வந்து நேரடியாக பார்க்காம இப்படி பேக்வேர்டாக வந்து அந்த வந்து அவனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். பின்பு அவனுடைய போதை தெளிந்த பின்பு அவன் காமை சபிப்பதற்கு பதிலாக கானானை சபித்தான், அவன் மகனை சபித்தான் அப்படின்னு நமக்கு பைபிளில் எழுதியிருக்கு. 9ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். இப்பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன என்று பார்க்க வேண்டும். அதனுடைய அர்த்தம் என்ன, ஹாம் வந்து ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கொள்ளுகிறான். ஃபாதர் வந்து குடிவெறியில் இருக்கிறார், மதி மயங்கி கிடக்கிறார், அன்கான்ஷியஸாக இருக்கிறார். இந்த நேரத்தில் என்ன செய்கிறான் என்றால் அதை அவன் அட்வான்டேஜாக எடுத்துக்கொண்டு ஒரு ஃபால்ஸ் யூனியனை கொண்டு வருகிறான், ஒரு தவறான ஒரு இணைப்பை யூனியனை கொண்டு வருகிறான். பிட்வீன் ஹேம் அண்ட் நேம, ஹேமுக்கும் நேமாவுக்கும் அங்கே தொடர்பு ஏற்படுது. எப்படி வந்து சர்ப்பத்தின் வித்து வந்ததோ அதே மாதிரி மறுபடியும் வருகிறது. ஃபால்ஸ் யூனியன் பிட்வீன் ஹேம் அண்ட் ஹிஸ் ஃபாதர்ஸ் வைஃப் ப்ரொடியூஸ் கேனன். அதனால ஹாமுக்கும் அந்த நாமாளுக்கும் பிறந்தது தான் கானான். அதனால்தான் கானான் சபிக்கப்பட்டவன், அவன் பரிசுத்த விவாகத்துக்கு அப்பாற்பட்ட பிறந்தவன். அவன் வந்து என்ன சொன்னால், ஏ சைல்டு பார்ன் அவுட் ஆஃப் ஹோலி வெட்லாக். அவன் பரிசுத்தத்தின்படி பிறக்கலை, அவன் லீகலாக பிறக்கலை, அவன் வந்து ஒரு தவறான முறையில் பிறந்திருக்கிறான். காயின் ஒரு தவறான முறையில் பிறந்திருக்கிறான், ஒரு ஃபால்ஸ் யூனியன் மூலமாக பிறந்திருக்கிறான். அதே போல் இவன் அப்படியுமா இந்த கானான் அப்படி பிறந்திருக்கிறான். ஆனால் அவன் சபிக்கப்பட்டான். செப்பன் சீட் அங்கே உண்டாகிறது. அதனால் கத்தர் என்ன செய்கிறார் என்றால் அடல்டரி மூலமாக, வேசித்தனத்தின் மூலமாக அந்த கானான் பிறந்தான். ஃபால்ஸ் யூனியன் ஆஃப் அடல்டரி. அதனால் அவனை சபிக்கிறார். அந்த கானான் சபிக்கப்பட்டவன். அவன் வந்து ஹி வாஸ் பார்ன் அவுட் ஆஃப் ஹோலி வெட்லாக், பரிசுத்த விவாகத்துக்கு அப்பாற்பட்டு பிறந்தவன். சர்ப்பத்தின் வித்து மறுபடியும் வந்துவிட்டது. இதனால் தான் கானான் வந்து, நோவா வந்து கானானுக்கு தகப்பன் கிடையாது, காம் தான் தகப்பன். ஆனால் தாய் யார்? தாய் நாமா. தாய் வந்து நாமா வந்து என்னென்னா டாட்டர் ஆஃப் லாமேக், தூபால் காயினுடைய சகோதரி, சர்ப்பத்தின் வித்து, டைரக்டாக சர்ப்பத்தின் வீட்டு. நல்லா இது கா நோவாவுடைய ரெண்டாவது மனைவி, முதல் மனைவி செத்து போய்விட்டாள், அதனால் அவன் ரெண்டாவது மனைவியை விவாகம் செய்கிறான். முதல் மனைவி சரித்திரக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முதல் மனைவி வந்து மெத்துசலாவினுடைய பேத்தி, மெத்துசலாவினுடைய மகனுடைய மகன், மெத்துசலா யானோக்கின் மகன், அந்த யானோக்கு மகனுக்கு மகன் மகளாக பிறந்தவ தான் முதல் மனைவி. அவள் பேர் எம் சார, இஎம் எஸ் இசட்ஏஆர்ஏ. சரித்திரத்தில் என்ன சொல்லுகிறார்கள் சரித்திரக்காரர்கள், அதை ஆராய்ச்சி பண்ணி, நோவாஸ் வைஃப் அண்ட் ஹர் நேம் வாஸ் எம் சார, இஎம் எஸ் இசட்ஏஆர்ஏ. எந்த புக்கில்னா புக் ஆஃப் த ஜூபிலி அப்படி அந்த சரித்திர புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. அந்த முதல் மனைவிக்கு பிறந்தது தான் சேம் காம் யாப்பேத். அவள் வந்து மெத்துசலாவினுடைய பேத்தி, அவள் வந்து சேத்தின் குடும்பத்தை சேர்ந்தவள், அவள் ஒரு தேவகுமாரத்தி. தேவகுமாரத்தியை விவாகம் பண்ணி அதன் மூலமாக தான் மூணு பிள்ளைகள் பிறந்திருக்கிறாங்க. அது பரிசுத்த விவாகத்தின்படி பிறந்தது. ஆனால் இப்பொழுது நாம ஒரு யங் கேர்ளாக இருக்கிறாள், அவனுக்கு என்ன சொன்ன மனைவி மறித்து போனனாலே இன்னொரு இளமையான பெண்ணை விவாகம் செய்து விட்டான். அந்த நாமா ஜலப்பிரளயத்தின் மூலமாக அவள் வருகிறாள். அதான் பிரதர் பிரனா சொல்லுகிறார், அந்த பேழையின் மூலமாக அது வந்தது. சர்ப்பத்தின் வித்து நாமா அங்கே வருகிறாள். இப்பொழுது என்ன சொன்னால், இவன் வஸ்திரம் விலகி படுத்திருக்கிறான், குடியில் இருக்கிறான். இதை அட்வான்டேஜாக பயன்படுத்தி கொண்டு ஹாம் வந்து நாமா இடத்துல போகும்பொழுது அங்கே கானான் பிறக்கிறான். நோவா இதை அறிந்து கானான் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறான். நாமா வயிற்றில் கானான் இருக்கான். அல்ல, கானான் சபிக்கப்பட்டவன், அவன் அடிமைகளுக்கு அடிமையாக இருப்பான். அதனால் நாமா வாஸ் நாட் த மதர் ஆஃப் சேம் காமே வியாபேத். சேம் காமே வியாபேத்தினுடைய தாய் நாமா கிடையாது. நாமாள் வந்து காயின் சந்ததியை சேர்ந்தவள். அவள் சர்ப்பத்தின் வித்து, அவளுக்கு பிறந்தது தான் இந்த கானான். அதனால் ஹேம் வந்து, ஹேமுக்கும் நாமாளுக்கும் பிறந்த மகன் கானான் சர்ப்பத்தின் வித்து மறுபடியும் வந்துவிட்டது. அதனால் சரித்திரக்காரங்க என்ன சொல்கிறாங்க, நாமா வந்து அவள் நோவாவின் மனைவி, செகண்ட் வைஃப், முதல் வைஃப் மறித்து போனாள், ரெண்டாவது மனைவி. அவள் மூலமாக நோவா எந்த குழந்தையும் பெறவில்லை. ஜலப்பிரளயத்துக்கு பிறகு அவன் எந்த குழந்தையும் பெறவில்லை. ஆனால் ஹேம் மூலமாக அவள் ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்கிறாள். சர்ப்பமானது ஏவாள் மூலமாக காயினை பெற்றது போலவே பிரதர் சொல்கிறார், எப்படி அது ஏதேனில் வந்ததோ அதே போல தான் இப்பொழுது மறுபடியும் வந்திருக்கிறது. இதை நான் ரொம்ப டீட்டெயிலாக பேச முடியாது. லோத்தினுடைய பிள்ளைகள், அந்த ரெண்டு பிள்ளைகளும் தாப்பனை வந்து குடியை கொண்டு வந்து, போதையை கொண்டு வந்து, அவன் வந்து அதிகமான குடியில் இருக்கும் பொழுது அவங்க பிள்ளைகளை பெற்றுக்கொண்டார்கள். சனின்சஸ், தகாத உறவினாலே தங்களுக்கு குழந்தை வேணும், தங்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்காது, நம்ம வந்து இதோ சந்ததி இல்லாமல் போகும். அதுக்காக அவங்க வந்து மாம்சத்தின்படி செய்யும் பொழுது அம்மோனும் மோபியனும் பிறக்கிறார்கள். அம்மோனும் மோபியனும் சபிக்கப்பட்டவர்கள். பத்தாம் தலைமுறையிலும் அவர் தேவசமத்துக்கு வரக்கூடாது. ஏனென்றால் அவங்க வந்து தவறான ஒரு ஐக்கியத்தின் மூலமாக, ஃபால்ஸ் யூனியன், எப்படி அங்கே மதுபானத்தை கொடுத்து அவர்கள் அவிதமாக, அதே தான் இங்கே நடக்குது. நோவா மதிமயங்கி இருக்கிறான். அந்த அட்வான்டேஜை பயன்படுத்தி கொண்டு எப்படி லோத்தின் குமார்த்திகள் அங்கே பிறந்த செய்தார்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்கு. எப்படி ஏதேனில் நடந்ததோ அதே தான். ஒரு சபிக்கப்பட்ட சந்ததி, கானான் சபிக்கப்பட்டவன், அம்மோனும் மோபேனும் சபிக்கப்பட்டவர்கள், காயின் சபிக்கப்பட்டவன், சர்ப்பத்தின் வித்துக்கள் சபிக்கப்பட்டவர்கள். தாப்பனுடைய நிர்வாணத்தை மூடவில்லை என்றால் என்ன அர்த்தம் என்று பைபிளில் வாசிக்கும் பொழுது லேவியராக 18:8 வாசிக்கலாம்.
உன் தகப்பனுடைய மனைவியை நிர்வாணமாக்கலாகாது, அது உன் தகப்பனுடைய நிர்வாணம்.
The nakedness of thy father's wife shall thou not uncover. It is thy father's nakedness. லேவியராகமம் 20:11.
தன் தகப்பன் மனைவியோட சயனிக்கிறவன் தகப்பனை நிர்வாணம் ஆக்கினபடியால் இருவரும் கொலை செய்யப்பட
கடவுள். அங்கே என்ன எழுதப்பட்டிருக்குது? And the man that lieth with the father's wife hath uncovered his father's nakedness. அவன்கள் கொலை செய்யப்பட வேண்டும். அப்படி நடக்குதா? நடக்குது. பைபிள் வந்து சத்திய வேதம், உண்மையைத்தான் சொல்லுது. அதில் எதையும் மறைக்கலை. அதன் பின்பு உபாகமம் 27:20 வாசிக்கலாம்.
உன் தகப்பன் மனைவியோட தன் தகப்பன் மனைவியோட சயனிக்கிறவன் தன் தகப்பனுடைய மானத்தை திறந்தபடினாலே சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள்.
ஏதோ அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், அவ்விதமான காரியத்தை செய்கிறவன். கேம் வந்து அங்கே நாமாளை இவன் வந்து குடி வெறியில் இருக்கிறான். அந்த நேரத்தில் அங்கே தகப்பனுடைய நிர்வாணம் என்று சொன்னால் அது அவனுடைய மனைவியினுடைய நிர்வாணம் என்று சொல்லப்பட்டிருக்கு. லேவியராகமம் 18:8 என்ன சொல்லுவோம்? தகப்பனுடைய மனைவியை நிர்வாணமாக்கல் ஆகாது, அது உன் தகப்பனுடைய நிர்வாணம். அப்போ நோவாவினுடைய நிர்வாணம் என்றால் என்ன? நோவாஸ் நேக்கட்னஸ் என்றால் என்ன அர்த்தம்? அது நாமாளுடைய நிர்வாணம். நாமாளோடு கூட அவன் தவறாக நடந்து கொண்டது. இவன் வந்து போதையில் இருந்து அன்கான்ஷியஸாக இருக்கும் பொழுது அவன் அந்த வேலையை செய்கிறான். எப்படி லோத்தின் குமார்த்திகள் செய்தார்களோ அதே மாதிரி செய்யும் பொழுது அந்த கானான் சபிக்கப்பட்டவன் என்று ஏதோ நோவா வந்து ரொம்ப எரிச்சலில் சொல்கிறான். அதனால் நாமா மூலமாக நோவாவுக்கு எந்த குழந்தையும் பெறலை. சேம் காம் யாப்பேத்து வந்து அந்த எம் சேர அப்படிங்க பெண் மெத்துசொலாவின் பேத்தி மூலமாக பிறந்தது. ஆனால் இது வந்து நாமா வந்து காயின் சந்ததியை சேர்ந்தவள், தூபால் காயினுடைய சகோதரி, கொலைகாரனுடைய மகள். ஏசபேல் ஒரு கொலைகாரனுடைய மகள். ஏக்பால் என்ற சீதோனிய ராஜாவுடைய மகள். அவன் ஒரு பூசாரி, அவன் ஒரு கொலைகாரன், அவனுடைய மகள் தான் ஏசபேல். அதே போல் இவன் வந்து ஒரு கொலைகாரனுடைய மகள். இந்த கானான் தான் இந்த சபிக்கப்பட்ட ஜாதியை சேர்ந்தவன். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானானியர்களை அழித்து தான் இந்த தேசத்தை பைக்கொண்டார்கள். இந்த கானானியர்கள் இந்த சேர்ந்தது என்று சொன்னால் மிக்ஸ் ஆகி உலகத்தில் சர்ப்பத்தின் வித்துக்கள் மறுபடியும் வந்துட்டு உலகம் மறுபடியும் பாவிகளால் நிரப்பப்பட்டு விட்டது. நோவாவின் மனைவி நாமா ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கிறாள். நோவா வந்து அன்கான்ஷியஸாக இருக்கிறான், குடியில் அன்கான்ஷியஸாக இருக்கிறான். இப்பொழுது ஃபால்ஸ் யூனியன் ஏற்படுகிறது. ஹேம் அண்ட் நாமாக்கு தவறான ஒரு யூனியன் ஏற்பட்டு அதன் மூலமாக ப்ரொடியூஸ் கேனன், நாமா ப்ரொடியூஸ் கேனன். நாமாள் வந்து கானானை பிறப்பிக்கிறாள். காயின் லீனேஜ் பீயிங் ரீபாப்புலேட்டட். காயினுடைய சந்ததி மறுபடியும் உலகத்துக்கு வந்துட்டு ஆண்டவர் அழிச்சாரு, மறுபடியும் வந்துட்டு. எதனால் அழித்தார்? இந்த காயின் சந்ததினால தான், அந்த சர்ப்பத்தின் வித்துக்களாக தான் அழித்தார். அது மறுபடியும் வரக்கூடாது வந்துட்டு. அப்படி வராமல் இருந்திருந்தால் என்ன இருக்கும்? இந்த க்வெஸ்சன் என்ன? நாமாள் அங்கே வரலன்னா, நாமாள் ஜல பேழையின் மூலமாக இந்த உலகத்துக்கு ஓல்டு வேல்லேருந்து நியூ வேல்டுக்கு வந்துட்டாள். பேழைக்குள்ளே அவளும் பிரயாணம் பண்ணிவிட்டாள். அப்படி அந்த சர்ப்பத்தின் வித்து நாமாள், அவள் வந்து த செகண்ட் ஒய்ஃப் ஆஃப் நோவா. அவள் காயின் சந்ததி, சர்ப்பத்தின் வித்து அவள். அவள் அப்படி வரவில்லை என்றால் வேற ஒரு பெண், வேற ஒரு சேத் சந்ததியை சேர்ந்தவள், தேவகுமாரத்தி அவளை வந்து விவாகம் செய்திருந்தான் என்றால் அந்த தேவகுமாரத்தி ஜலப்பிரளயத்தில் வந்தால் என்ன ஆயிருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தில் பாவம் வந்திருக்காது, உலகத்தில் துன்மார்க்கர்கள் வந்திருக்க மாட்டாங்க. ஏவாள் வஞ்சிக்கப்பட்டனால ஒரு பையனை தான் அவள் பெற்றா. அந்த ஒரு பையனால் தான் இன்றைக்கி பாவிகள் நிறையா இருக்கிறாங்க. அந்த ஒரு பையன் மூலமாக தான் உலகமே இன்றைக்கி துன்மார்க்கர்களால் நிறைந்திருக்கு, பொல்லாத ஜனங்களால் நிறைஞ்சிருக்கு. அந்த ஏவாள் வஞ்சிக்கப்படலைன்னா இப்பொழுது உலகத்தில் பாவிகள் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அதனால் ஆண்டவரை அழிச்சியும் மறுபடியும் பாவிகள் வந்துட்டாங்களே, எப்படி? அந்த நாமாளால் தான் வந்தது. அந்த சர்ப்பத்தின் வித்து அவளும் பேழைக்குள்ள நல்ல பொண்ணு போல வந்துட்டு வந்துட்டு என்ன செய்யறாண்டால் இங்கே வேசித்தனம் செய்து அங்கே ஃபால்ஸ் யூனியன் மூலமாக இங்கே கேனான் வந்துட்டான். அங்கே வந்து என்ன சர்ப்பமும் ஏவாளும் சேர்ந்தனால கானான் காயின் வந்தான், இங்கே வந்து கானான் வந்துட்டான் பாருங்க. அதனால் அந்த கானான் மூலமாக பிற ஹைப்ரிட் ஆகி எல்லாம் கலப்படமாக மிக்ஸ் ஆகி என்ன செய்யுது உலகத்தில் என்ன செய்யுது, இன்றைக்கி பாவிகள் நிறைஞ்சிருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் பாவிகள் தான், நீங்கள் எங்கே தலையை திருப்பினாலும் பாவிகள் தான், நாலு பக்கமும் பாவிகள், பிசாசினுடைய மக்கள், எங்கே பார்த்தாலும் பாவிகள். இந்த பாவிகள் நிறைந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் என்ன வாசிக்கிறோம், நிர்வாணத்தை மூடவில்லை என்றால் என்ன அர்த்தம், அங்கே வந்து ஃபால்ஸ் யூனியன் ஏற்பட்டது. ஃபால்ஸ் யூனியன் மூலமாக என்ன வந்தது, கேனன் பிறந்தான். அப்படி கானான் பிறக்கவில்லை என்றால் என்ன இருக்கும், உலகம் அழிஞ்சிருக்காது, உலகம் வந்து கடைசி வரைக்கும் இருக்கும், உலகம் அழியாது. இந்த கேனன் மூலமாக இன்றைக்கி பாவிகள் வந்தனால மறுபடியும் ஒரு உலக அழிவு தேவைப்படுகிறது. அது அன்னையோட ஒரே முறையாக உலகம் அழிஞ்சு போயிருக்கு, ஜலப்பிரளயத்தினால அழிஞ்சு போயிருக்கு. இப்போ இந்த நியூ வேர்ல்டில் வந்து இந்த கேனன் மூலமாக பாவிகள் மறுபடியும் வந்ததுனால இன்னொரு அழிவுக்கு அது வழி நடத்துகிறது. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூ வேர்ல்டு, இது நோவா நியூ வேர்ல்டுக்கு வருகிறான். அண்ட் வுட் எவென்ச்சுவலி முடிவாக பிரிங் த எர்த் டு அனதர் கேட்டலிஸ்டிக் மிக் ஜட்ஜ்மெண்ட், இன்னொரு ஒரு உலக அழிவு. ஏன் இன்னொரு உலக அழிவு வந்தது, இன்னொரு ஒரு முறை உலகத்தை அழிச்சாச்சு, பாவத்தை முடிவு கட்டியாச்சு, திருப்பியாக வந்துச்சு. அந்த கானான் மூலமாக சர்ப்பத்தின் வித்துக்கள் வந்ததுனால இன்னொரு அழிவுக்கு அது வழி நடத்துகிறது. அப்படி அங்கே கானான் பிறக்கவில்லை என்றால், சர்ப்பத்தின் வித்து மறுபடியும் ஜலப்பிரளயத்துக்கு பிறகு வரவில்லை என்றால் உலக அழிவுக்கு வரைக்கும் சான்ஸே இல்லை. உலகத்தில் பாவிகள் இருக்க மாட்டாங்க. நோவா ஒரு தேவக்குமாரன், அவன் மனைவி ஒரு தேவக்குமாரத்தியாக இருந்திருந்தாள், அவன் வந்து அந்த நாமாவை விவாகம் பண்ணவில்லை என்றால், கேனன் பிறக்கவில்லை என்றால், எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைகளாக தான் இருந்திருப்பாங்க. அதனால் உலகம் வந்து மறுபடியும் அது ஏதேனாக மாறியிருக்கும். உலகம் வந்து அப்போமே மில்லினியம் வந்திருக்கும். இப்போ உலகம் எப்படி இருக்குது, சேட்டன் சேடனாக இருக்குது. உலகம் எப்படி இருக்கிறது, வேதனை அடைகிறது. எதனால அந்த கேனன் சபிக்கப்பட்டவன், எப்படி பிறந்தான், அவன் சர்ப்பத்தின் வித்து, இதுதான் மேட்டர். எப்படி வந்தது, மறுபடியும் உலகம் ஏன் பாவியாக மாறினது. பாவிகள் இன்னைக்கு உலகத்தில் நிறைஞ்சிருக்கிறாங்க. 700 கோடி மக்களில் ஒரு சில ஆயிரம் மக்கள் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் சர்ப்பத்தின் வித்தாக இருக்கிறீங்களா, ஹைப்ரிடாக இருக்கிறீங்களா, வார்த்தையின்படி பிறந்திருக்கிறீங்களா. வார்த்தைக்கு அப்பாற்பட்டு நம்ம பிறந்திருப்போம் என்றால், நம்ம ஃபஸ்ட் பேத்தில் இருப்போம் என்றால் சர்ப்பத்தின் வித்துக்களாக இருப்போம். நம்ம நியூ பேத் அடைஞ்சிட்டா நம்ம சர்ப்பத்தின் வித்துக்கள் கிடையாது. நம்ம ராப்சரிங் ஃபெய்த்து பெற்றுட்டா இந்த உலக அழிவிலிருந்து தப்பித்துக்கொள்ளும். அதனால் உலகம் மறுபடியும் ஏன் அழிய வேண்டும், ஏன் ஆண்டவர் திரும்ப திரும்ப உலகத்தை அழிக்க வேண்டும். ஒரு மரம் அழிச்சாருன்னா அதோட முடிஞ்சு போச்சுல்லை. இந்த கேனனால் மறுபடியும் உலகம் அழிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதனால் கேனன் வந்து இருந்தால் கேனன் சந்ததியில் தான் நிம்ரோத் வருகிறான். அந்த கூஸ் வருகிறான், கூஸுடைய மகன் நிம்ரோத், அவன் வந்து ஃபால்ஸ் வர்ஷிப்பை கொண்டு வருகிறான். ஒரு கடவுளுக்கு பதிலாக பல கடவுளை கொண்டு வருகிறான். விக்கிரகாரனை கொண்டு வருகிறான், அவன் ஒரு மனுஷனுடைய ஆதிக்கத்தை கொண்டு வருகிறான். நிம்ரோத் வருகிறான், பின்பு என்ன செய்கிறான் என்றால் பாபிலோனிய ராஜா நேபுகாத்நேச்சார் அங்கே வருகிறான். அவன் பின்பு என்ன செய்கிறான் என்றால் ஏதோ என்ன சொன்னால் அந்திகிரிசுவின் ஆவி, இயேசு கிறிஸ்து மறித்த பின்பு அந்திகிரிசுவின் ஆவி வந்து அது வந்து நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியை கொண்டு வருகிறது. எபேசியர் 2 வெளிப்படுத்தல் 2:6 நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியை. வெளிப்படுத்தல் ரெண்டு பானாரில் நான் வந்து நிக்கோலாய் மதத்தை கை கொள்கிறேன், உன்னிடத்தில் உண்டு அவர்களை நான் வெறுக்கிறேன். அந்தபடியே இதோ பிலையாமின் உபதேசத்தை கை கொள், 2:14-15 வாசிக்கலாம்.
ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு, விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரில் இஸ்ரவேல் புத்திரன் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலையாமுடைய போதகத்தை கை கொள்ளவர்கள் உன்னிடத்தில் உண்டு, அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளவர்களும் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன்.
இதோ பாருங்க, அந்த ராஜ்யங்கள் அப்படியே வந்து இயேசு கிறிஸ்து காலத்துக்கு பிறகு அங்கே அந்த சர்ப்பத்தின் வித்துகள், சர்ப்பத்தின் அடிச்சுபடுகள், வேணா கொடுக்க கொடுக்காத செய்தி, நம்ம இப்போ ஆவியில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுகிறோம். அதெல்லாம் நிம்ரோத், அதன் பின்பு இதோ நேபுகாத்நேச்சர், அதன் பின்பு 4 ராஜ்யங்கள், அதன் பின்பு என்ன ஏற்படுகிறதா, நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியைகள், பீலையாமுடைய உபதேசம், பின்பு ஜாசபெல் உபதேசம், அதன் பின்பு அந்தி கிறிஸ்து வருகிறார். அந்தி கிறிஸ்து வரும் பொழுது உலகமானது அழிஞ்சு போகிறது. இதுதான் சர்ப்பத்தின் வித்துக்களுக்கு கடைசியாக முடிவு ஏற்படுகிறது. அது ஜலப்பள்ளத்தோடு முடிஞ்சிருந்தால் நல்லா இருந்திருக்கும், அது முடியலை, அது கண்டினியூ ஆகிடுச்சு, இப்போவும் அது ஓடிக்கிட்டே இருக்குது. கடைசியாக உலகம் வந்து அழியும் பொழுது அந்த அந்தி கிறிஸ்து என்ன சென்றால் ஆட்சி முடிவு ஏற்பட்டு திருப்பி அந்த சர்ப்பத்தின் வித்துக்கள் வராது. அந்த மிருகத்தையும் அந்த கள்ள தீக்கதசியும் அவங்க ரெண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தம் எறிகிற கடலிலே தள்ளப்படும். 1000 வருஷம் கட்டி வைக்கிறார், பின்பு அவனை வந்து அக்னி கடலை தள்ளும் பொழுது அதன் பின்பு சர்ப்பத்தின் வித்துக்கள் உருவாகவே செய்யாது. திருப்பி உலகத்தை அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது என்ன, இதான் சர்ப்பத்தின் அடிச்சுபடுகள், த ட்ரெயில் ஆஃப் த சர்பன்ட். அது காயினில் ஆரம்பிக்கிறது, அது ஏதேனில் ஆரம்பிக்கிறது, அப்படியே அது வந்து ஜலப்பிரளத்துக்கு பிறகு நாமா மூலமாக வருது. அதன் மீன்பு என்ன சென்றால் நேபுகாத் நேச்சர், பாபிலோனியர், நிம்ரோத், நேபுகாத் நேச்சர், அது மீன் அப்படியே வந்து வந்து கடைசியில் அது அந்தி கிறிஸ்துவில் முடிகிறது. ஒன் மேனில் முடி, காலையில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். தானியல் 9:27 வாசிங்க. தானியல் 9:27,
அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அறுவறுப்பான சட்டைகளோட பாழாக்கரவன் வந்து இறங்குவான், நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்கரவன் மேல் தீரும் மட்டும் சொரியும் என்றான்.
சரி, இங்க என்ன வாசிக்கிறோம், ஒரு வாரம் அவர் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார், அந்த வாரம் பாதி சென்ற பின்பு பலியும் காணிக்கையும் ஒழிய பண்ணுகிறார், அறுவறுப்பான சட்டைகளோடு பாழாக்கும் அறுவறுப்பு வந்து இறங்குவான், அதாவது நிர்ணயிக்கப்பட்ட நிர்மூலம் அவன் மேல் தீரு மட்டும் சொறி. அந்தி கிறிஸ்து கடைசியில் அவனுக்கு 7 வருஷம் கொடுக்கப்படுகிறது. யூதரோடு உடன்படிக்கை பண்ணி பாண்ட்ஸ் எல்லாம் கேன்சல், பேப்பர் மணி எல்லாம் கேன்சல் பண்ணிடுறான். யூதர்கள் சிக்கலில் மாட்டிக்கிடுறாங்க, அவங்களுடைய செல்வத்தெல்லாம் அபகரித்து கொள்ளுகிறான். ப்ரோட்டஸ்டன்ட்காரங்கள் செல்வத்திலலாம் அபகரித்து கொள்ள, உலகத்தின் செல்வம்லாம் அவங்க கையில் வந்துருக்கு. பின்பு அவன் பொருளாதார தடையை கொண்டு வந்து காலையில் பிரசங்கம் பண்ணினேன், கொள்ளவும் விற்கவும் கூடாது அப்படி செய்வான், உலகமெல்லாம் கண்ணியில் மாட்டிக்கொள்ளும். அங்கே எக்கானமிக் ஜட்ஜ்மெண்ட் எங்கே வரும், எல்லாம் அவனுடைய தயவை நம்பி தான் ஜீவிக்கணும். யோசேப்பிட்ட தானியம் இருக்குது, ஜனங்கள்கிட்ட தானியம் இல்லை, ஜனங்கள் பஞ்சத்தில் இருக்காங்க, எல்லோரும் யோசேப்பிட்ட வந்து தான் கேட்கணும், எல்லாம் அந்தி கிறிஸ்துக்கிட்ட தான் போகணும். அப்பொழுது நம்ம மேலே இருப்போம். அதெல்லாம் அந்த வாரம் பாதி சென்ற பின்பு பலியும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார், அறுவறுப்பான சட்டையிலோடு பாலாக்க அறுவறுப்பன் வந்து இறங்குவான், நிர்ணயிக்கப்பட்டுகிற நிர்மூலம் தீர் மட்டும் அவன் அவன் அழிய மட்டும் அவங்க மேலே வந்து நிர்மூலம் வரும். சர்ப்பத்தின் வித்து என்ன செய்கிறார் என்றால் அதை காயினில் ஆரம்பித்து நாமா மூலமாக கானானுக்கு வந்து நிம்ரோத்துக்கு வந்து பின்பு நேபுகாத் நேச்சாருக்கு வந்து பிற புதிய ஏற்பாடில் இந்த மாதிரி 3 டாக்டரினில் வந்து கடைசியாக இந்த டாக்டரின் எல்லாமே அந்திகிரிசுல போய் முடிவடைந்து வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் எல்லாமே அந்தி கிறிஸ்துவோடு சேர்கிறது. யூதர்கள் அங்கே போய் எனக்கு உடன்படிக்கை பண்ணி அவங்களையும் ஏமாற்றி போட்டு உலகமெல்லாம் தன்னுடைய கண்ட்ரோலில் வருகிறது. அதெல்லாம் ஒருத்தர் ஆளுக செய்யணும்னா மற்றவங்களை ஏமாற்றணும், அதெல்லாம் கோடிக்கணக்கில் கொண்டு பணத்தை கொடுத்து, 1 கோடினா 100 லட்சம், ஒருத்தனுக்கு 2 கோடியை கொடுத்தா வாழ்நாள் முடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம். ஒரு குடும்பத்துக்கு 2 கோடி இருந்தாலே போதும், இங்கே 1000 கணக்கில் கோடியை கொடுத்து அந்த கட்சியை பிரித்து இதை என்ன செய்யணும், ஆட்சியை மாற்றி கொண்டு வந்துடும். இதை சாத்தான் பண்ணுற வேலை. அவங்க ஓட்டு போட்டு ஜெயிச்சாலும் ஆட்சியை ஆள விடுறதில்லை, கொண்டு பணத்தை கொண்டு கட்டுக்கட்டா கட்டுக்கட்டா கொண்டு கொடுக்கறது, கொடுத்து அந்த எம்எல்ஏக்களை எல்லாம் தன்பக்கமாக இழுத்து அந்த ஆட்சியை கவிழ்த்து அதை வந்து இது சாட்டானிக் ஒர்க்காக இருக்கிறது. இது வந்து தேவனுடைய பிள்ளைகள் அப்படி செய்ய மாட்டாங்க, உண்மையான அரசியல்வாதி அப்படி செய்ய மாட்டான், இது சாட்டானிக் ஸ்பிரிட். இது அதனால உலகம் எல்லாமே வஞ்சிக்கப்பட்டிருக்கு. ஒன் மேன் ரூல் வருவதுக்கு இதெல்லாமே ஒரு முன் அடையாளமாக இருக்கிறது. ஆன்டி கிரைஸ்ட் அங்கே வரும்பொழுது கடைசியாக ஆண்டவர் என்ன செய்வார், தம்முடைய நாசியின் சுவாசத்தினாலே தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே அவனை நாசம் பண்ணுவார். ஆண்டவர் இந்த உலகத்தை எல்லாம் சர்ப்பத்தின் வித்துக்கள், தேவன் தம்முடைய ஜனங்களை மேலே கொண்டு போய் இந்த சர்ப்பத்தின் வித்துக்கள் எல்லாத்தையுமே இந்த ஹைப்ரிடு ஜெனரேஷன் கலப்படமான சந்ததி இதை எல்லாத்தையும் முற்றிலுமாக அழிச்சு போடுவார். இந்த உலகத்தை அவர் ரீக்ரியேட் பண்ணி ஏடேனாக மாற்றி மேலே போன நம்ம இந்த உலகத்தை வந்து 1000 வருஷம் ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. பின்பு சாத்தான் இருக்கவே மாட்டான். சாத்தானுக்கு ஒரு முடிவு உண்டு, அவனுக்கு ஒரு துவக்கமும் உண்டு முடிவும் உண்டு, நமக்கு முடிவு கிடையாது. ஹல்லேலூயா. அதனால் பாருங்கள் ட்ரேல் ஆஃப் த சர்பன்ட், ஆதியாமத்துலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நம்ம இந்த ட்ரேல் ஆஃப் த சர்பன்ட்டை பார்க்கும். பிரணாம அதுதான் பிரசங்கம் பண்ணணும்னு நினச்சார், ஆனால் அவர் அதுக்குன்னாத மறித்து விட்டார். அவர் மற்ற செய்தியில் குறிப்பாக சொன்னதை வச்சு இப்பொழுது சரித்திரத்தையும் வைத்து அங்கே நோவாவின் மனைவி நாமா என்று நம்ம கண்டுபிடித்து இந்த கானான் வந்து சபிக்கப்பட்டவன். ஏன் சபிக்கப்பட்டவன், சர்பத்தின் வித்து, தவறாக பிறந்த குழந்தை, ஃபால்ஸ் யூனியன் மூலமாய் பிறந்த குழந்தை, இன்செஸ் மூலமாய் பிறந்த குழந்தை, அதனால் அவன் சபிக்கப்பட்டவன். அந்த சந்ததி தான் இந்த சாத்தானுடைய சந்ததி, ட்ரேல் ஆஃப் த சர்பன்ட். ஆனால் தேவனுடைய வித்து அதுவும் வருது. எப்படி களைகள் வளர்கிறதோ அதே போல் கோதுமையும் வளர்கிறது. ஆதியமா 3:15 தான் அங்கே இஸ்ரீன் வித்து. அதனால் ஏவாளே நீ வந்து பயப்பட வேண்டாம், உனக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறேன். இஸ்ரீயின் மூலமாக பாவம் வந்தது, ஆனால் இஸ்ரீயின் மூலமாகவே மீட்பு வரும், ரெடாம்ஷன் வரும். உனக்கு ஒரு வித்தை நான் கொடுப்பேன், யூ வில் ரிசீவ் எ சீடு. அந்த சீடு வந்து இந்த சர்ப்பத்தின் வித்துக்களை அழித்து போடும், சர்ப்பத்தின் தலையை நசுக்கும், சாத்தானை அவர் ஜெயிப்பார் என்று அவளுக்கு சொல்லப்பட்டது. அது எப்படி அது தொடர்ந்து வருகுதுங்கிறத ஆண்டவர் அவங்க படிப்படியாக காமிக்கிறார். எப்படி இந்த ட்ரேல் ஆஃப் த சர்பன்ட் படிப்படியாக வந்து வெளிப்படுத்தல போய் முடியுது, அதே மாதிரி தான் இது ஒரு லைனு, இது அடுத்த லைன் வந்து காட் சீடு. இங்கே காட் சீடு என்ன செய்தான், தேவனுடைய வித்து, அது வந்து ஏவாளுக்கு அது ப்ராமிஸ் பண்ணப்பட்டது. அதன் பின்பு ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு அதை ரிவீல் பண்ணுகிறார், உன் சந்ததியில் அது வரும். கொலாத்தியர் 3:16 வாசிக்கலாம்.
ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன, சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார்.
ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் வந்தது. ஆபிரகாம் சேம் சந்ததியை சேர்ந்தவன், நோவாகு சேம் காம் யாப்பேத் சேமியுடைய சந்ததியை சேர்ந்தவன். அவன் வந்து காமின் சந்ததியை, காமின் சந்ததி சபிக்கப்பட்டவர்கள். இங்க ஆபிரகாம் வந்து சேம் சந்ததியில் வருகிறான். கர்த்தர் ஆபிரகாம் சொல்லுகிறார், உன் சந்ததிக்குள்ள உலகமெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். சந்ததிகளுக்கு என்று சொல்லாமல் உன் சந்ததிக்குன்னு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார், அந்த சந்ததி கிறிஸ்து. அதனால் உன் சந்ததி ஆங்கில பைபிளில் சீடுன்னு போட்டிருக்கு. நவ் ஏப்ரஹாம் அண்ட் ஹிஸ் சீட் வேர் த ப்ராமிசஸ் மேட் அண்ட் ஹி சேத் நாட் அண்ட் டு சீட்ஸ் ஆஸ் மெனி பட் ஆஸ் ஆஃப் ஒன் and to thy seed which is Christ. Isaac vandu Abraham-udaiya natural son, Christ vandu Abraham-udaiya royal son, Abraham-udaiya faith son. Hallelujah. Alla Abraham-udaiya faith son Christ varuvar. Appo andha 3:15 vandu adiya 3:15 inga aandavar ippo konjam yaar moolama varum Abraham-in sandhathila varunu solrar. Adan minbu aandavar innum konjam kaalam kalichi velippaduthrar. அது எப்படி வெளிப்படுத்துறாருன்னா யூதா கோத்திரத்து மூலமாக வரும்னு சொல்கிறார். ஆதியாகமம் 49:10 வாசிக்கலாம்.
சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிக்கவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள்.
இதோ சமாதான பிரபு, சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை, அதனால சமாதான கர்த்தர் அந்த நீதியுள்ள ராஜா எங்க வருவாரு, அங்க 12 கோத்திரத்துல யூதா கோத்திரத்து மூலமா வரும்னு சொல்றாரு. பாருங்க, இன்னும் கொஞ்சம் அதை வெளிப்படுத்துறாரு. இதான் வந்து அந்த காட்ஸ் சீடினுடைய லைனை பார்க்குறோம், அந்த ஜீனியாலஜியை பார்க்குறோம். ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தி அது யூதா கோத்திரத்துலாம் வரும்னு சொல்கிறார், வேறு கோத்திரத்தில் வராது. அதன் பின்பு என்ன செய்கிறார் என்றால், அது தாவீதியினுடைய குடும்பத்தில் வரும். யூதா கோத்திரத்தில் நிறைய ஃபேமிலி இருக்குது, அது தாவீதியுடைய ஃபேமிலியில் தான் வரும்னு சொல்கிறார். 2 Samuel 7:16
உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல
சொன்னார். இதோ உன்னுடைய ராஜாசனம் என்றென்றைக்கு, அங்கே வந்து கிறிஸ்து வருவார், அவர் வந்து நித்திய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். அங்கே பாருங்க, தாவீதின் ஃபேமிலி தான் வரும். ஆண்டவர் அப்படியே க்ளோஸாக கொண்டு போயிட்டே இருக்கிறார். கொண்டு போயிட்டு ஏசாயா தீர்க்கதரிசி வரும் பொழுது அவர் சொல்லுகிறார், அது வந்து கன்னி மூலமாக தான் வருங்கிறார். 7:14 வாசிக்கலாம்.
ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள்.
பாருங்க, ஒரு கன்னியை கர்ப்பவதியாவார். இப்பொழுது காபியல் தூதன் வந்து என்ன சொல்லுகிறார், மரியாளை பார்த்து கிருபை பெற்றவளே, நீ வாழ்க, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு வந்து இம்மானுவேல் கிறிஸ்து உன்மூலமாய் வருவார், அவர் தாவீதின் குமாரனாய் இருப்பார். பாருங்க, அங்க வந்து என்ன, அந்த வித்து வந்து இப்பொழுது கரெக்டா வந்துட்டு காமிக்கிறார். 4000 வருஷத்துக்கு பிறகு காமிக்கிறார், அது மரியாள் மூலமா, கன்னியின் மூலமா வரும். அதனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்தி கடைசியா அது மரியாளுடைய மூலமாக வரும். இஸ்திரியின் மூலமாக பாவம் வந்தது, இஸ்திரியின் மூலமாக தான் மீட்பு வர வேண்டும். ஆனால் இஸ்திரிய ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிறார். இஸ்திரியின் மூலமாக தான் சர்ப்பத்தின் சீடு வந்து உலகத்தில் அப்படியே பாஸ் பண்ணி வந்துச்சு. அதே போல் இஸ்ரீயின் மூலமாகவே அந்த காட் சீடு வர வேண்டும் என்று கடைசியாக அங்கே மரியாதை காமிக்கும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து கிறிஸ்து அங்கே பிறக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தேவனுடைய வித்தாக இருக்கிறார். ஆனால் தேவனுடைய வித்து, தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து அங்கே பிறக்கிறார். அவர் மைத்து வீத்தொழுந்து அங்கே பெசுசுமின்னா பெர்கமு தேத்திரா சரதை பிலதல்பியா, இந்த 7 சபை காலங்களாக வர்றார். அதன் பின்பு 7 சபை காலங்கள் முடியும் பொழுது பிரைட் ஏஜில் வருது. ஆண்டவர் ஒரு ப்ராஃபிட்டை கொண்டு வந்து பிரைட் ஏஜை கொண்டு வருகிறார். நீங்கள் இப்போ அங்கே வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. பின்பு ஆண்டவர் அந்த மணவாட்டியை மேலே எடுத்துக்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. உலகம் வந்து அந்திகிறிசு காலத்தை வந்து பின்பு அங்கே சர்ப்பத்தின் வித்து அந்த அந்திகிறிசு உலகத்தை ஆளுகை செய்யும் பொழுது த லாஸ்ட் போப் இ வில் பி த பீஸ்ட். இப்பொழுது கிறிஸ்து வந்து பிரைட் ஃபார்மா இருக்கிறார். எப்படி அங்க ஏவாள்ல இருந்து எப்படி வருது? அதனால ரெண்டு ட்ரெயில் இருக்கிறது, ரெண்டு பாதை இருக்கிறது. ஒன்னு சாத்தான் பிரயாணம் செய்கிறான், அவன் அந்திகிறிஸ்துல போய் முடிவடைகிறான். இப்பொழுது கத்தர் என்ன செய்கிறார் என்றால், அந்த இஸ்ரீ மூலமாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கொண்டு, அது ஆபிரகாம் தாவீது, அதன் பின்பு என்ன சென்றால் அது வந்து இஸ்ரீன் வித்தாக வரும் மூலம் மரியாள் மூலமாக வந்து அது என்ன மரணத்தையும் பாதாளத்தையும் பிசாசையும் ஜெயித்து 7 சபை காலங்களை கொண்டு வந்து அதுவும் முடிஞ்சு போச்சு. இப்பொழுது நம்ம பிரைட் ஏஜில் இருக்கோம். இப்பொழுது நம்ம மேலே எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்மெல்லாம் தேவனுடைய வித்துக்கள், நம்ம சர்ப்பத்தின் வித்துக்கள் கிடையாது. நம்ம தேவனுடைய வித்துக்களை மேலே கொண்டு போயிட்டு இந்த சர்ப்பத்தின் வித்துக்களை ஆண்டவர் அழிச்சு போடுவார். பைபிளில் 2 வசனம் சொல்லப்பட்டிருக்குது, வாசிக்க நேரம் இல்லை. 7:30 மேலே நான் சபையை கொண்டு போக விரும்பலை. ரோமர் 11:25 என்ன சொல்லியிருக்குன்னா, புறஜாதிகளின் நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்கு கடை அங்கே கடினப்பட்டிருக்கும். ஃபுல்னஸ் ஆஃப் ஜென்டைல், அதான் ஃபுல்னஸ் ஆஃப் ஜென்டைல்னா என்ன அர்த்தம் என்றால், மணவாட்டியில் இன்னும் கொஞ்சம் பேர் வரல, இன்னும் கொஞ்சம் பேர் நியூ பேர்த் அடையலை, அவங்க எல்லாம் வரணும். அவங்கெல்லாம் வந்தால் அது ஃபுல்னஸ் ஆஃப் ஜென்டைல், அப்பொழுது நம்ம மேலே போகும் பொழுது யூதர்களுக்கு சத்தியம் போகும். அதுதான் அங்கே சொல்லியிருக்கு. இது ஒரு ரகசியம். இங்கே ஃபுல்னஸ் ஆஃப் ஜென்டைல் வந்தால் தான் ராப்சர் வரும். இன்னும் ஒரு சிலர் வர வேண்டியிருக்கு. அதனால் அவங்கெல்லாம் வந்த பிறகு ராப்சர் வந்துடும். அங்கே சத்தியமானது காஸ்பல் கோஸ் டு த ஜூஸ். அதன் மீது இன்னொரு வசனம் சொல்லியிருக்கிறது, லூக்கா 21:24, புறஜாதிகளினுடைய காலம் முடிவடையும் மட்டும் எருசலேம் புறஜாதிகரால் மிதிக்கப்படும் என்று சொல்லப்படுது. புறஜாதிகளின் காலம் என்று சொன்னால் இதை என்ன சொன்னால், யூதர்கள் காலம் முடிந்து அதன் மீது புறஜாதிகளினுடைய ராஜ்யம், அது பாபிலோன் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், அதன் பின்பு கிரேக்க ராஜ்யம், அதன் பின்பு ரோம ராஜ்யம், அதுக்கு பிறகு அந்திகிரிசுவின் ராஜ்யம். இது அந்திகிரிசுவின் காலம் வரும்பொழுது அந்த காலம் முடிவடைகிறது. அவன் 7 இயர்ஸ் உலகத்தை ரூல் பண்ணும் பொழுது முடிவடைகிறது. அப்போ உலகம் அழிஞ்சு போகும். உலக அழிவை குறித்து அதுக்கு என்ன சொல்லப்படுகின்றால், புறஜாதிகளின் காலம், இந்த எண்ட் ஆஃப் த டைம்ஸ் ஆஃப் ஜென்டைல்ஸ். இப்போ நம்ம காலத்தை என்ன சொல்லியிருக்குன்னா, புறஜாதிகளின் நிறைவு, இந்த ஃபுல்னஸ் ஆஃப் ஜென்டைல்ஸ். ரெண்டு காலத்தை குறிக்கிறது. ஒன்று வந்து புறஜாதிகளின் நிறைவு தேவனுடைய வித்துக்களுக்கு நம்ம மேலே போவோம். புறஜாதிகளின் காலம், த டைம்ஸ் ஆஃப் த ஜென்டைல், அது முடிவடையும் பொழுது சர்ப்பத்தின் வித்துக்கள் எல்லாம் அழிஞ்சு போகும். துன்மார்க்கர் உங்கள் உள்ளங்காலின் கீழே சாம்பலாக இருப்பார்கள். திருப்பி துன்மார்க்கர் உலகத்தில் வரவே மாட்டாங்க. திருப்பி சர்ப்பத்தின் வித்துக்கள் வராது. அது மறுபடியும் அடுத்த உலகத்துக்கு வர முடியாது. அது இந்த உலகத்தோடு அழிஞ்சு போகும். நம்ம தேவனுடைய வித்துக்களாக இருந்தால் எவ்வளவு பெரிய சிலாக்கியம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இந்த மிஸ்ட்ரி, இந்த சீக்ரெட்டை ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் நமக்கு கிளியராக வெளிப்படுத்தியிருக்கிறார். உலகம் ஏன் இந்த நிலையில் இருக்கு, ஏன் இந்த பாவிகள் இருக்கிறாங்க, பொல்லாத அசுத்தமான பாவிகள், கெட்ட வார்த்தை பேசுகிற ஜனங்கள் ஏன் இந்த உலகத்தில் இப்படி இருக்கிறாங்க? சர்ப்பத்தின் வித்துக்கள். கேனானுடைய ஜெனரேஷன் கேனான் மூலமாய் வந்தது. முடிவு உண்டா? முடிவு உண்டு. நம்ம வந்து மேலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். பின்பு உலகம் நமக்கு கொடுக்கப்படும் பொழுது, நம்ம நியூ வேர்ல்டில் வரும் பொழுது திருப்பி சர்ப்பத்தின் வித்துக்கள் வரவே முடியாது. ஒரு காலம் வர முடியாது. நம்ம இயற்கையை ஆளுகை செய்வோம், மனுஷனை ஆளுகை செய்ய மாட்டோம். மனுஷனை ஆளுகை செய்வது பாவத்தினாலே வந்தது. நம்ம இயற்கையை ஆளுகை செய்வோம். காற்றை பார்த்து வீசாதே, அந்த மலையை பார்த்து நீ போ, அந்த மரத்தை பார்த்து நீ அங்கே போய் நடப்படுவாயாக. எல்லாம் உங்கள் வார்த்தைக்கு அடங்கியிருக்கேன். ஆடம் அண்ட் ஈவ் ஏடனை சுதந்தரித்து கொண்டது போல நம்ம மில்லினியத்தை சுதந்தரித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. நம்மெல்லாம் ஜெபிக்கலாம். எப்படி இந்த உலகம் இருக்கிறது, இந்த மிஸ்ட்ரி ஆண்டவர் நமக்கு ரிவீல் பண்ணியிருக்கிறார். இதனுடைய முடிவு என்ன? இந்த பாவிகளுடைய முடிவு என்ன? நம்முடைய முடிவு என்ன? நம்ம தேவனுடைய வித்துக்களாக இருக்கிறோம். சீட் ஆஃப் காட், முன்குறிக்கப்பட்ட வித்து, ப்ரீ டெஸ்டினேட்டட் சீட். உலகம் இன்னைக்கு சர்ப்பத்தின் வித்துக்களால் நிறைந்திருக்குது. சர்ப்பத்தின் வித்துக்கள் உலகத்தை ஆளுகை செய்கிறது. அதனால் உலகம் இவ்வளவு வேதனையில் இருக்கிறது. கர்த்தர் நம்மை சரீரத்தை மறுரூபப்படுத்தி ஒரு நாளும் நம்ம முதுமை அடைய மாட்டோம். ஓல்டேஜ் வந்து அதிக தொல்லை கொடுக்கும். அந்த விதமான எந்த தொல்லையும் கிடையாது, எந்த தொத்து யாதிகளும் கிடையாது. ஆண்டவர் அவிதமான ஒரு காலத்தை கொண்டு வரப்போகிறார். நமக்கு அவிதமான ஒரு பிளஸ்ஸிங் வைத்திருக்கிறார். நான் உலகத்தின் மக்கள் சர்ப்பத்தின் வித்துக்களுக்கு அக்னினாலே அழிவு இருக்கிறது. சாத்தானுக்கு ஒரு முடிவு இருக்கிறது. அவன் இல்லவே இல்லாமல் போய்விடுவான். அவன் அழிந்து போவான். அவனுடைய ஜனங்கள் அழிந்து போவார்கள். அல்லாஹ் எல்லார் கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே சூத்திரம் ஆண்டவரே, இயேசுவே சூத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவரே, சூத்திரம் ஆண்டவரே. இந்த பூமி வந்துரு இசாம்பல் ஆகுமே சிந்தித்து மனம் பின்னிலே சேரவே வேகமாய் விரைவுடன் முடிவா பின்னிலே சேரவே எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளிலே உம்முடைய சமூகத்திலே மறுபடியுமாக வந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய வார்த்தையை தியானிக்கவும் எங்களுக்கு கொடுத்த சிலாக்கியத்துக்காக சூத்திரம். எல்லா கேள்விகளுக்கும் எங்களுக்கு பதிலை கொடுத்துருக்கிறோம். இந்த உலகம் ஏன் இந்த நிலையில் இருக்கிறது? நாங்கள் எவ்விதமான ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இதனுடைய முடிவு என்ன? எங்களுக்கு என்ன ரிவார்டு வைத்திருக்கிறீர்? என்ன பிளஸ்ஸிங் வைத்திருக்கிறீர்? எல்லாவற்றையும் தெளிவாக காண்பித்திருக்கு. சாத்தானுடைய முகத்திரையை கிழித்து அவனுடைய மாய்மாலத்தை நீர் அம்பலப்படுத்தி இருக்கிறீர். முத்திரைகள் திறக்கப்படுதலானது சாத்தானின் முகத்திரையை கிழித்திருக்கிறது. அது உம்மை திற நீக்கி எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. அன்வைலிங் ஆஃப் காட். நாங்கள் சத்தியத்தை அறிந்த மார்த்தையில் மறைந்திருக்கிற கிறிஸ்து இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறார். விதமான ஒரு காலத்திலே நாங்கள் வாழ நீர் உதவி செய்திருக்கிறீர். ஆண்டவரே, அதிக மோசமான காலமாக இருந்தாலும் இந்த வெளிப்பாடுகள் எங்களுக்கு எங்களை கம்ஃபர்ட் பண்ணுகிறது, எங்களை ஆண்டவரே தைரியப்படுத்துகிறது. எங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறீர். அந்த ப்ராமிஸ் நிறைவேற காத்திருக்கிறோம். ஆமீன். கத்ரா இயேசுவே வாரும். இந்த வார்த்தையை கேட்ட எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். இதோடு சேர்ந்து உடைய பிள்ளைகளுடைய ப்ரேயர் ரிக்வஸ்ட், அவங்களுடைய வாஞ்சைகள், விருப்பங்கள், அவங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நீ சந்திப்பீராக. இந்த ராத்திரியிலே நீர் எங்களோடு கூட இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். கத்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.